ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் பார்த்து கொண்டிருக்கிற வகுப்பு பஞ்சதசி. அதில் 6வது அத்தியாயம் சித்திர தீபம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் கடந்த வகுப்புகள் மூலமாக 154வது ஸ்லோகம் வந்து பார்த்தோம். அதில் என்ன சொன்னாருன்னா, 154ல் சாபாசமேவ தத் பீஜம் தீரூபேன பிரரோஹதி அதோ புத்தோ சிதாபாசோ விஸ்பஷ்டம் பிரதிபாசதே அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னார். என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, அதாவது சித்தாபாசம் இருக்கு இல்லையா, அறிவு ஆபாசன் அப்படின்னா நம்ம புத்தி, அந்த சித் ஆபாசத்துடன் கூடிய அந்த காரண விதை புத்தி வடிவாக முளைத்து வெளிப்படுகிறது. ஆகவே புத்தியில் சிதாபாசன் மிகவும் தெளிவாகவே பிரகாசிக்கிறது அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய மைய கருத்து. அப்போ நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பேரறிவு இருக்கு, அந்த சித் இருக்கு, அது பிரகாசிக்கிற ஒரு ஊடகம் தான் இங்க இந்த பாடி மைண்டு. ஆனால் இதுல புத்தி வந்து விசாலமாகணும், விரிவடையணும், அப்போ அதுல நல்லா பிரகாசிக்க தொடங்கும். அந்த புத்தியில் பிரகாசிக்குது, அதுதான் சித் ஆபாசன்னு பேர். அந்த அறிவு வந்து பிரகாசிக்கிற ஒரு ஊடகத்துல, ஏற்கனவே நேற்று சொன்ன மாதிரி தான், ஒரு அறிவு தாவரத்திலையும் ட்ரை பண்ணும், அப்புறம் புழு பூச்சிகள் மிருகம் பறவைன்னு எல்லாம் பார்த்து மனிதன்லையும் ட்ரை பண்ணாலும் மனிதன்லையும் அது முழுமையா பிரகாசிக்கிறது இல்லை. ஏன்னா மனிதன் வந்து 6ஆம் அறிவு பரிமாணத்துக்குள்ள வந்துட்டான், பகுத்தறிவு வளர்ந்துருச்சு அப்படின்னு நம்ம சொன்னாலும், அது எதை பகுத்தறிவுன்னு நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு நம்ம பகுத்தறிவுலாம் எப்படி இருக்கு, கருப்பு சட்டை போட்டால் பகுத்தறிவுவாதிகள்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோமே, அந்த பகுத்தறிவா? அப்படி சொல்லலை எங்கள் சாஸ்திரம். பகுத்தறிவு அப்படிங்கிறது தன்னையே தான் உணர்கின்ற சுயம்பிரகாச அறிவாக மிளிரக்கூடிய ஒரு நிலைப்பாடு. அப்போது அது எப்போ மிளிரும்னா, நம்முடைய மனம் தூய்மையாகணும், புத்தி பிரகாசிக்கணும். அப்போ அந்த அளவுக்கு நம்ம மனதுக்கு நல்ல ஒரு தெளிவு, ஒரு புரிதல் கொடுக்க 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 மனசு கொஞ்சம் கொஞ்சமா அப்டேட் ஆகி அப்டேட் ஆகி மனித பரிமாணத்துக்கு அப்பாற்பட்ட நிலையை அதை அடையும். ஏன்னா அது கடந்து வந்த பாதைகள் இருக்கு இல்லையா, மனசு வந்து கடந்து வந்த பாதைகள் நிறைய, அது தாவரத்துல தொடங்கி மனிதன்ல வந்து விரிவடைய பார்க்கும். அப்ப விரிவடையும் போது அந்த பரிணாமம் எப்படி நடக்கும்னா, மனம் புத்தி சித்தம் அகங்காரம் உள்ளம் அப்படின்னு அந்த அந்தக்கரணத்தினுடைய அந்த அப்டேஷன் வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்படிதான் அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா டெவலப் ஆகும். அதுல வந்து மனித அறிவுல மட்டும் அது என்ன பண்ணோம்னா, மனம் கடந்து புத்தியில பிரகாசிச்சு, புத்தியில வந்து நான் யார், இந்த உலகம் எப்படிப்பட்டது, எது நித்தியம் எது அநித்தியம் அப்படின்னு எல்லாம் விசாரணை பண்ணும். இது மனித அறிவுல மட்டும்தான் பண்ண முடியுமே தவிர வேற எந்த ஜீவராசியும் இப்படி உட்காந்து விசாரணையெல்லாம் பண்ணாது. அதுக்கெல்லாம் அந்த அளவுக்கு புத்தியும் கிடையாது, புத்திசாலித்தனமும் கிடையாது. அப்போ மனிதன் என்ன பண்றான்னா, நம்ம எதுக்காக வந்திருக்கிறோம், இதுல எது நித்தியமா இருக்கு, எந்த விஷயங்கள் அநித்தியமா இருக்கு அப்படின்னு விசாரணை பண்ணுவான். அப்ப அந்த விவேகம் வந்து வளர்ந்துருக்கணும், அந்த புத்திசாலித்தனம் கூர்மையாக இருக்கணும். நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், பாக்குறவங்க எல்லாம் மனிதர்கள், எல்லாரும் 6ஆம் அறிவுல இருக்காங்க, எல்லாம் அருமையான ஆட்கள் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. இங்க புத்திங்கிறது குறுக்கு புத்தியும் இருக்குல்ல, மனிதனிடத்துல வந்து குறுக்கு புத்தி இருக்கு. அப்ப அவன் என்ன பண்ணுவான், எப்படி எல்லாம் ஏமாத்தலாம், எப்படி எல்லாம் மக்களை மடைமாற்றலாம் அப்படின்னு வேற வேற ஆங்கிள் கலப்படம் எப்படி பண்ணலாம் இப்படி எல்லாம் யோசிப்பான். ஆனா அந்த மாதிரி புத்தியை சொல்லல இங்க சாஸ்திரம். ஏன்னா அது வந்து மிருகமே பண்ணும், மிருகமே என்ன பண்ணோம்னா குறுக்கு புத்தியெல்லாம் வச்சிருக்கும். அது இன்னொரு நாய் எடுக்கிற சாப்பாடு போய் அதுகிட்ட சண்டை போட்டு கத்தி தூக்கிட்டு வரும், தூக்கிட்டு வந்து ஒரு மண்ணை தோண்டி உள்ள புதைச்சி வைக்கும், பாதுகாப்பெல்லாம் பண்ணும், இதெல்லாம் பண்ணும். அந்த குறுக்கு புத்தி நாய்க்கே இருக்கும்போது மனிதனுக்கு இருக்காதா என்ன? ஏன்னா அப்படியே மிருகத்திலிருந்து வந்தவன் தானே மனிதன். ஆனா இந்த மாதிரி புத்திகளை பத்தி பேசல சாஸ்திரம், அந்த சுய அறிவு பிரகாசிக்கக்கூடிய தூய்மையான நிலையை பற்றி பேசுது. அந்த நிலைக்கு வரணும். அப்போ அந்த பிரகாசம் வந்து நல்ல ஒரு தெளிவான புத்தியில தான் பிரகாசிக்க முடியும். அதுக்கு தான் மன தூய்மை தேவைப்படுது. மன தூய்மை என்பது எந்த அடிப்படையில் பார்க்கப்படுது, மைண்டினுடைய எம்டினஸ் கிடையாது, அவேர்னஸ் விழிப்புணர்வுல இருக்குன்னு சொல்ல வருது. அந்த அவேர்னஸ்க்கும் எம்டினஸ்க்கும் வித்தியாசம் இருக்கு. அதாவது எதுவும் தெரியாம போய் ஒடுங்கிறது கிடையாது, அந்த விழிப்பு நிலையில நிற்கிறது தான் இங்க புத்திசாலித்தனம். அப்போ அந்த புத்தியினுடைய பரிணாமம் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா ப்ராசஸ் பண்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மைண்டு வந்து இது இது இன்னதுன்னு தெரிஞ்சுக்குது, அதுக்கப்புறம் புத்தியில எது நித்தியமானது எது அநித்தியமானதுன்னு பிரித்து பார்க்குது. அப்புறம் மனம் புத்திக்கு அப்புறம் சித்தம், சித்தத்தில் சேகரிக்குது, இது சரி இது தவறு, இது வேண்டாம் இது வச்சுக்கலாம், ரிஜெக்டட் இது ஓகே அக்செப்டட் அப்படின்னு நமக்கு வேணுங்கிறத மைண்டுக்குள்ளே வச்சுக்கணும், வேண்டாங்கிறத ரிஜெக்ட் பண்ணணும், இல்லைன்னா நம்ம வாழ முடியாது. அப்போ இங்கே அக்செப்டன்ஸ் கொடுக்க வேண்டிய விஷயத்தில் கொடுக்கணும், ரிஜெக்ட் பண்ண வேண்டிய இடத்துல ரிஜெக்ட் பண்ணணும், நீக்க வேண்டிய விஷயத்த. ஆனால் நீங்கள் நீக்க வேண்டிய விஷயத்தையும் நீக்காமல் உள்ளே வச்சுக்கிட்டு இருந்தால் எப்படி மைண்டு பியூர் ஆகும்? ஆகாது. அதுதான் சொல்கிறேன், குறுக்கு புத்தி வரக்கூடாது. அப்போ நீங்கள் வந்து அந்த சித்தத்தில் சேகரிக்கப்பட்ட விஷய சுகங்கள்ல ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். எப்படிப்பட்ட விஷயங்களை நான் உள்வாங்குறேன், அந்த உள் வாங்கிறதுக்கு என்ன பண்ணணும், நம்ம ரிஷிகள் என்ன சொல்லி கொடுத்தாங்க, தீயவை பார்க்காதே, தீயவை கேட்காதே, தீயவை பேசாதே. ஸோ இந்த பேசிக் பிரின்சிபல் நம்ம கிட்ட இருக்கணும். ஏன்னா நாம் பாட்டு கண்டதெல்லாம் பார்த்துக்கிட்டு உட்காந்துருந்தோம்னா எப்படி நமக்கு அந்த அறிவு தூய்மையாகும், அந்த மனசு பியூரிஃபிகேஷன் ஆகும், கண்ட குப்பையெல்லாம் உள்ளே வாங்கிட்டு அதை சிந்தனை பண்ணிக்கிட்டே உட்காந்துருக்கும். அப்போ அதனால் தீய விஷயங்களை பார்க்கக்கூடாது, தீய விஷயங்களை கேட்கக்கூடாது, தீய விஷயங்களை பேசவும் கூடாது. அப்படி இருந்தால் தான் பியூர் மைண்டு. அப்போ அந்த நிலைக்கு பரிணாமம் அடையும் இல்லையா? அப்போ மனம் புத்தி சித்தம், அப்புறம் அகங்காரம். அந்த அகங்காரம்ங்கிறது என்ன? நானுங்கிற உணர்வு. அந்த நானுங்கிற உணர்வு வந்து எல்லா ஜீவராசிக்கிட்டையும் இருக்குது. அது ஒரு பூச்சிக்கு கூட நீங்கள் நானுங்கிற உணர்வு இருக்கும், அதை போய் தொட்டிங்கன்னா ஐயோ என்ன வேணும் ஏதோ பண்ண வரான்ட்டு ஓடி போய் ஒழிஞ்சிக்கும். ஒரு இரும்பு கூட பாருங்கள், நீங்கள் பக்கத்தில் தொட பார்த்தீங்கன்னா எல்லாம் களைஞ்சி போய் எல்லாம் அது பக்கல் பக்கலாக ஓடி எங்கேயா போய் ஒழிய பார்க்கும். அந்தளவுக்கு அதுக்கு மேலே அந்த உடல் பற்று அபிமானம் எல்லாமே நான் உணர்வு கொண்டு தான் இந்த பிரபஞ்சத்தில் எல்லா ஜீவராசிகளும் இருக்கு. ஆனால் இந்த அப்டேஷன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடந்து வர்றதுல மனித நான் இருக்கு பாருங்கள், அகங்காரம், அது கண்டுபிடிக்கணும். நான் யார்? அந்த அகங்காரத்தினுடைய கான்செப்டை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், நான் யார் அப்படின்னு. அந்த அகங்காரம் நான் நான் அகம் அகம் அப்படின்னு உள்ள ஸ்புரணமாகின்ற நான்ங்கிற உணர்வு உண்மையான தூய உணர்வுங்கிறத யார் தெரிஞ்சுக்க முடியும்? அப் டு அனிமல்ஸ் வரைக்கும் தெரிஞ்சிக்கவே முடியாது, மனிதர்களாகிய நாம் தெரிஞ்சு கொள்ள முடியும். அந்த நிலையை அப்டேட் ஆகுதா? அப்போ மனதுக்கு அப்புறம் புத்தி, புத்திக்கு அப்புறம் சித்தம், சித்தத்துக்கு அப்புறம் அகங்காரம், அதுக்கப்புறம் உள்ளம். உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம், தெல்ல தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம். அப்போ அந்த நிலை வந்தவனுக்குத்தான் நீங்கள் ஜீவனே நான் என்று தெரியும். இல்லைன்னா எப்படி தெரியும்? ஜீவன் தான் நீங்கள் சிவன். ஏன்னா ஜீவன் வேறல்ல, சிவம் வேறல்ல. அதை நல்லா இங்கே புரிய வைக்கிறாங்க மகான்கள். அப்போ அந்த உள்ளங்கிற நிலை வரும்போது தான் நம்முடைய உயர் பரிமாண அனுபவம் உண்டாகும். அப்போ அதுக்கு தான் இங்கே புத்தி வடிவாக அது பிரகாசிக்குதுங்க. அந்த தூய அறிவானது ஒவ்வொரு மனிதனிடத்துலையும் புத்தியில் பிரகாசிக்கிறது. அப்போ அந்த புத்தியில் சிதாபாசன் மிகவும் தெளிவாக பிரகாசிக்கிறது அப்படின்ட்டு இந்த ஸ்லோகத்தை சொல்றாரு. அப்போ நாம் இந்த ஸ்லோகம் எவ்வளவு டெப்தான விஷயத்த சொல்லுது பாருங்களேன். நம்ம புத்தியில பிரகாசிக்குதுங்கிற போது எல்லாம் தெரியுது, அந்த அறிவுனால பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு கடந்து போறது இல்லை. அது மிருகத்துக்கும் எல்லாம் தெரியும், எல்லாம் கடந்துதான் போகும். நம்ம இடத்துல நம்ம என்ன பண்றோம், என்ன மாற்றத்தை உண்டாக்கி இருக்கிறோம், மனித அறிவினுடைய மகத்துவம் என்ன, நாம் வந்து மனிதனா வந்திருக்கிறதுனால நம்முடைய பரிமாணத்தினுடைய முன்னேற்றம் என்ன அப்படின்னு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கும்போது தன்னைத்தான் உணர்கின்ற அந்த ஜீவன் சிவலிங்கம் என்ற நிலையை அனுபவமாக்குகின்ற அற்புதமான ஒரு வழிமுறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று பார்க்கிறோம். அப்ப இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்ல வர்றாருன்னா, சாபாசமேவ தத் பீஜம் அப்படிங்கிறாரு. இதுக்கு முன்னாடி சுசுப்தியில அந்த சிதாபாசன் வந்து மங்களா தெரியுது. அதாவது நீங்க ஆழ்ந்த உறக்கத்துல சுசுப்தி நிலைக்கு போகும்போது அங்க வந்து அறிவு பிரகாசிக்கல, அங்க மங்கள ஆயிடுது. அந்த விதை வந்து சிதாபாசன் இல்லாத விதை கிடையாது, சிதாபாசனுடன் கூடிய விதை. அதாவது அறிவு இருக்கும், ஆனா அந்த விதை உள்ள ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கும், காரண சரீரத்திலேயே சூட்சமா ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கும். ஏன் சிதாபாசனோட கூடிய விதை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சிதாபாசன் இல்லைன்னா நீங்க மறுநாள் எழுந்து இது இது செய்யணும்னு எப்படி நீங்க முடிவு பண்ணுவீங்க? இப்போ முதல் நாள் தூங்குறதுக்கு முன்னாடி நாளைக்கு பேங்க்கு போகணும், நாளைக்கு இவரை போய் சந்திக்கணும், நாளைக்கு காலையில் எழுந்த உடனே இதை சமைக்கணும் அப்படின்னு நீங்கள் எல்லாம் ஒரு ப்ரோக்ராம் போட்டுட்டு தானே போய் தூங்குறீங்க. அப்போ ஆல்ரெடி அதெல்லாம் மைண்டிலிருந்து புத்தியில் போய் சித்தத்தில் பதிவாயிட்டுருச்சு. மறுநாள் நீங்கள் எழுந்த உடனே அது வேலை செய்யணும். அப்போ அங்கே அறிவு இல்லாமல் மறுநாள் எழுந்து எப்படி வேலை செய்வீங்க? அந்த அறிவு மூணு அவஸ்தையிலும் இருக்குது. அதாவது கனவு நிலையிலும் இருக்குது, ஆழ்ந்த உறக்க நிலையிலும் இருக்குது, நனவு நிலையிலும் இப்போவும் இருக்குது. அதை நம்ம பயன்படுத்துகிற இடத்துக்கு தகுந்த மாதிரி நாம் தான் இங்கே மைண்ட் லெவலில் புத்தி லெவலில் மாறி மாறி செயல்படுறோமே தவிர அந்த அறிவு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்குது, சுய அறிவு. அப்போ இங்கே அந்த புத்தியில் பிரகாசிக்கிறதுக்கு சிதாபாசன் பேர். அந்த அடிப்படையில் இங்கே சொல்கிறாரு, தீ ரூபேன பிரரோஹதி, அந்த தீனா நெருப்பு தானே, அப்ப அந்த புத்தி வந்து நெருப்பு மாதிரி ஒரு சுடர் விட்டு பிரகாசிக்குது. அப்போ அந்த மாதிரி அந்த அறிவு பிரகாசிக்கிற ஒரு ஊடகமா இந்த மனித புத்தி இருக்குது அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்துல புரிய வைக்கிறார் அப்படிங்கறத நம்ம நேற்றைய வகுப்புல பார்த்தோம். அப்ப அந்த ஸ்லோகத்தினுடைய அடிப்படையில பகவத்கீதை இதே ஸ்லோகத்தை அடிப்படையை வச்சு நமக்கு ஒரு அருமையான ஸ்லோகத்தை சுட்டி காட்டுது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யதா பிரகாசயத்யேக கிருஷ்ணம் லோகமிமம் ரவிஹி சேத்ரம் சேத்ரி ததா கிருஷ்ணம் பிரகாசயதி பாரதா. அர்ஜுனனுக்கு சொல்றார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர், அது எப்படி சொல்றாருன்னா, யதா பிரகாசயத்யேக, ஒரே ஒரு சூரியன் இந்த உலகம் முழுவதையும் ஒளிரச் செய்வது போல, சேத்ரக்னன் அந்த சாட்சி சைத்தன்யம் இருக்கும் இல்லையா, அது இந்த உடல் மனம் ஆகிய அனைத்து தலங்களையும் ஒளிரச் செய்கிறது. சேத்ரம் சேத்ரி ததா கிருஷ்ணம் பிரகாசதி பாரதா அப்படின்ட்டு அர்ஜுனனுக்கு அருமையா புரிய வைக்கிறார். அதையே தான் இங்கேயும் வந்து வித்யாரியனர் இந்த ஸ்லோகத்துல இந்த செயலில் இப்படி புரிய வைக்கிறார். ஆக மொத்தத்துல எப்படி அது இந்த மனித உடல்ல சேத்ரக்னன் வந்து இந்த சேத்திரத்துல வெளிப்படுறான்னு இப்ப புரியுதுங்களா. இந்த சேத்திரம் என்பது உடல், சேத்ரக்னன் என்பது உள்ள இருக்கிற அறிவு ஆத்மா, அது வந்து இந்த உடம்பை கொண்டு பிரகாசிக்குது. எப்படி பிரகாசிக்குதுன்னா அந்த புத்தியில் பிரகாசிக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த கீதை வாக்கியம் வந்து அந்த சைத்தன்யம் வந்து தானாக செயல்படுவதில்லை, அதன் சந்நிதியில் புத்தி மற்றும் மனம் ஒளிர்கின்றன என்பதை எடுத்துரைக்கிறது என்பதாக இங்க பாக்குறோம். ஏன்னா சிதாபாச சித்தாந்தத்தை புரிந்து கொள்வதற்கான ஒரு முக்கியமான ஸ்லோகம் இந்த பகவத்கீதையிலையும் இருக்கிறது என்பதை நாம் இங்க உணர வேண்டும். ஏன்னா இது வந்து வித்யாரியனர் மட்டும் இந்த 154வது ஸ்லோகத்துல சொல்ல வரல, பகவத்கீதையில பகவான் ஸ்ரீகிருஷ்ணனும் இதையே தான் சொல்றார். அந்த புத்தியில தான் அறிவு பிரகாசிக்குது அப்படிங்கிறத நாம கவனிக்கணும் அப்படின்னு இந்த இடத்துல ஞாபகப்படுத்துறேன். அப்ப இந்த சுசுப்தி நிலையில அந்த ஆழ்ந்த உறக்கத்துல அந்த சிதாபாசன் மறைவது கிடையாது, அந்த காரண நிலையில ஒடுங்கி இருக்கு. விழிப்பு நிலையில அந்த ஒடுங்கிய புத்தி வெளிப்படும் போது அதே சிதாபாசன் மிக தெளிவாக தோன்றுகிறது. ஆகவே நான் அறிகிறேன் அறிவேன் என்று கூறுகின்ற இந்த ஜீவத்துவம் ஜீவன் உண்மையில் சுத்த ஆத்மா இல்லை, புத்தியில் வெளிப்படுகின்ற சிதாபாசன் மட்டுமே அப்படிங்கிறதையும் இங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ நம்ம வந்து நான் அறிகிறேன் நான் அறிவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலைப்பாடு இந்த மைண்டு புத்தியில தான் நடக்குது, அதனால அது டைரக்டா ஆத்மாவே ஆயிடாது, அது ஒரு ரிஃப்ளெக்டட் தான். கண்ணாடியில தெரிகிற உருவம் வந்து நானே ஆயிட மாட்டேன், நான் உண்மையிலேயே இந்த பக்கம்தான் இருக்கிறேன், ஆனா கண்ணாடியில என்னுடைய உருவம் பிரதிபிம்பிக்கும் போது அது என்ன மாதிரியே இருக்கட்டும், ஆனா அது நான் அல்லவே. அதுதான் நமக்கு இங்க புரியணும், இந்த பாடத்திட்டத்திலையும் நம்ம அப்படிதான் புரிஞ்சுக்கணும். நான் பிரதிபிம்பிக்கிற ஒரு ஊடகமாக இந்த உடலை பயன்படுத்துகிறேன் என்பது உங்களுக்கு புரியணும், அதை விட்டுட்டு இந்த உடல் தான் நான் என்று மாத்தி புரிஞ்சுக்கிட்டு இருக்க கூடாது. அந்த ப்ராப்ளம் வந்து நிறைய பேர் பண்றீங்க இல்லையா, அதுதான் இங்க திருத்திக்கணும்னு சொல்ல வராங்க மகான்கள். அதை எப்படி புரிய வைக்கலாம்னா, அதே கண்ணாடி ஒமானத்துல தான் நான் சொல்லுவேன். கண்ணாடியில போய் இப்ப நான் பாக்குறேன், கண்ணாடியில ஒரு உருவம் தெரியுது, நான் வந்து தலைவாடுறேன் பவுடர் போடுறேன் எல்லாம் பொட்டு வைக்கிறேன் எல்லாம் பண்றேன், ஆனா என்ன ஒரு விஷயம் தெரியுமா, நான் மறந்துட்டது இந்த பக்கம் இருக்கிற உண்மையான உடம்புக்கு தான் நான் செய்யறேங்கிறதையும் மறந்துட்டேன். கண்ணாடியில பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால ஏதோ அந்த கண்ணாடியில் இருக்கிற உருவத்துக்கே பொட்டு வைக்கிற மாதிரி பவுடர் போடுற மாதிரி தலைவாடுற மாதிரியே நம்பிட்டேன். அப்புறம் நான் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் சுயநினைவுக்கு வந்து, அடடா கண்ணாடியில் இருக்கிற உருவத்துக்கு எங்க பண்ணணும், இந்த நம்ம ரியல் பாடிக்கு தான் பண்ணணும், ஆனா அந்த ரியல் பாடியில தலைவாடுறதுக்கும் பொட்டு வைக்கிறதுக்கும் பவுடர் போடுறதுக்கும் அந்த கண்ணாடியை பயன்படுத்திக்கிட்டேன் அவ்வளவுதான், பட் ஆக்சுவலா நான் கண்ணாடியில் எதையுமே செய்யலையே, எல்லாம் அந்த ரியல் பாடியில தான் நடந்தது அப்படின்னு நமக்கு புரியுது இல்லையா. அதே மெத்தட் தான் இங்க இப்படி புரிஞ்சுக்கணும். அந்த சுய அறிவு வந்து பிரகாசிக்குது, அந்த பாடி மைண்டுங்கிற ஊடகத்துல பிரகாசிக்குது, அதுக்காக சுய அறிவு வந்து கண்ணாடிக்குள்ள பூந்துக்கல, கண்ணாடிக்கு வெளியே தான் அது இருக்கு, இந்த பாடி மைண்டுக்கு அப்பாற்பட்டு தான் அது இருக்கு. ஆனா இந்த பாடி மைண்டை பயன்படுத்துது, எதுக்கு பயன்படுத்துது, தன்னை பாக்குறதுக்கு. இப்ப புரியுதுங்களா, இப்படிதான் சுய அறிவு பிரகாசிக்கிற விஷயம், அதைதான் கீதையிலையும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் சொல்றார். அப்ப நான் அறிகிறேன் நான் அறிவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மைண்டு புத்தி இருக்கு இல்லையா, அது வந்து சுத்த ஆத்மா கிடையாது, அது ஒரு பிரதிபிம்ப நிலை, அதனாலதான் அதை மைண்டு மைண்டுங்கிறோம். அதனால நீங்க அதுல போய் ஏன் மாட்டுறீங்க, நம்ம மைண்டே கிடையாது, நம்ம புத்தியே கிடையாது, நம்ம உடம்பே கிடையாது. அப்ப இதைதானே நம்ம நேத்தி நேத்தின்னு சொல்லி எல்லாத்தையும் நீக்கணும், அப்ப இதையெல்லாம் நம்ம நீக்கிட்டு நம்முடைய ரியாலிட்டியை பாருங்க. கண்ணாடியில இருக்கிற முகம் என்னது, கண்ணாடியில இருக்கிற கை என்னது, கண்ணாடியில இருக்கிற கால் என்னதுன்னு நம்பிட்டீங்கன்னா மாட்டிக்குவீங்க. கண்ணாடியில பிரதிபிம்பம் தான் தெரியுது, உண்மையான கை கால் முகமெல்லாம் இந்த பக்கம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிட்ட மாதிரி அந்த அறிவு அந்த ஆத்மா நீங்க தான். ஆனா நீங்க இந்த பாடி மைண்டை எடுத்துக்கிட்டு அதுல பாத்துக்கிட்டு இருக்கிறதுனால அதுவே நான் என்று தவறாக புரிந்து கொள்கின்ற ஒரு நிலைப்பாடு உண்டாகி விட்டதைத்தான் நீங்க சுட்டிக்காட்டப்படுகிறது என்பதாக பார்க்கிறோம் அப்படின்னு நீங்க நல்லா மனசுல பதிய வச்சுக்கோங்க. அப்ப அடுத்தது 155 ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு அப்படின்னு பார்ப்போம். மாயாபாசேன ஜீவேசவு கரோதீதி ஸ்ருதௌ ஸ்ருதம் மேகாக்காச ஜலாக்காசா விவத்தௌ சூவிய வஸ்தித்தௌ. அருமையான வார்த்தை இது. இது என்ன சொல்றாருன்னா, அந்த மாயையின் பிரதிபலிப்பின் மூலம் ஜீவனும் ஈஸ்வரனும் தோன்றுகின்றனர் என்று ஸ்ருதி கூறுகிறது. அவர்கள் மேகத்தில் தோன்றும் ஆகாயமும் நீரில் பிரதிபலிக்கும் ஆகாயமும் போல தத்தம் உபாதிகளின் அடிப்படையில் வேறுபட்டதாக தோன்றுகின்றனர் அப்படின்னு இங்க ஜீவனையும் ஈஸ்வரனையும் பிரிச்சு காட்டுறாரு இந்த ஸ்லோகத்துல. எப்படி பிரிச்சு காட்டுறாரு, இந்த காஸ்மிக் இன்டலெக்ட் இருக்கு, நம்ம கிட்ட வந்து இண்டிவிஜுவல் இன்டலெக்ட் இருக்கு, நம்ம ஒரு தனி புத்தி இருக்கு, நம்ம கிட்ட நாம யாரு என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கிட்ட ஒரு புத்திசாலித்தனம் இருக்கு. ஆனா இது வந்து நானுங்கிற இந்த தனி பாடி அபிமானிக்கிற ஒரு புத்திசாலித்தனம். ஆனா இந்த புத்தியும் அந்த பேரறிவின் புத்தியில தான் இருக்குது, ஆனா அது நமக்கு தெரியாததுனால நான் நேரம் தனியா புத்திசாலிங்கிற மாதிரி நினைச்சுக்கிறேன், நானே சிந்திக்கிறேன், நானே எல்லாம் செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி நான் நினைச்சுக்கிறேன். ஆனா நம்ம எல்லாமே அந்த ஈஸ்வரன் நிகழ்வுக்குள்ளதான் இருக்கிறோம். அப்ப இந்த நிலையில அந்த பிரதிபலிக்கிற ரெஃப்ளெக்டர் இருக்கு இல்லையா, அந்த அறிவினுடைய வெளிப்படுகின்ற தன்மை இருக்கு இல்லையா, அது எப்படின்னா ஜீவன் ஈஸ்வரன் அப்படிங்கிற ரெண்டு விஷயத்துல எப்படி புரிஞ்சுக்கணும், மேகத்துல தோன்றுகின்ற ஒரு ஆகாயம் இருக்கு வானத்துல, கீழே பூமியில அதே ஆகாயம் தண்ணியில தெரியுது. அது மாதிரி இங்க மேகம்ங்கிற இடத்துல தெரிகின்ற ஆகாயம் வந்து நல்லா தெளிவா இருக்கு, உண்மையாவே இருக்கு, அது மேக கூட்டங்களா அப்படியே வான மண்டலத்துல நகருது. பூமியிலயும் அதே மாதிரி சேம் ஆகாயம், ஆனா நீர்ல பிரதிபிம்பிக்குது, அதே மாதிரி மேகக்கூட்டம் அதே மாதிரி வான மண்டலத்துல போகுது, அந்த ஆகாயம் அப்படி நகர்றதெல்லாம் பாக்குறோம், கண்ணாடி மாதிரி இருக்கிற தண்ணியில அப்படியே மேக கூட்டங்கள் நகர்வது தெரியுது. ஆனா உண்மை எது பொய் எதுங்க, உண்மையா இருக்கிறது மேல ஆகாயத்துல இருக்கக்கூடிய ஆகாய கூட்டங்கள் தான், ஆனா நீர்ல பிரதிபிம்பிக்கிறதோ பொய்யான தோற்றம், அது பிரதிபிம்ப தோற்றம். பொய்யான தோற்றம் என்றாலும் கூட அது பிரதிபிம்ப தோற்றம். அப்ப அதே பிரதிபிம்பம் தான் இங்க நடக்குது நம்ம பாடியில. அது ரியல் கான்சியஸ்னஸ் வந்து உண்மையிலேயே எங்க ரிஃப்ளெக்ட் ஆகுது, அந்த ஈஸ்வர புத்தியில, காஸ்மிக் இன்டலெக்ட்ல. பட் நாம வந்து ஒரு ரிஃப்ளெக்டடா இருந்துகிட்டு ஜீவத்துவத்தை அடையிறதுனால நாம ஒரு சின்ன லெவல்ல தான் நம்ம அதை ரிஃப்ளெக்ட் பண்ண முடியுமே தவிர பெரிய லெவல்ல பிரதிபிம்பிக்க முடியாது. அது இல்லாம இது ஒரு ஊடகம் தானே, உபாதி தானே, இந்த பாடியில இருந்துகிட்டு இவ்வளவுதான் பண்ண முடியும், இவ்வளவுதான் பிரகாசிக்க முடியும். எப்படி இதை இன்னும் எளிமையா புரிஞ்சுக்கலாம், இன்னொரு டெக்னிக் சொல்றேன். இப்ப வான மண்டலம் மிக பெருசு, ஆகாயம் தலை தூக்கி பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமா இருக்கு, அதுல ஏகப்பட்ட மேக கூட்டங்கள் போயிட்டு இருக்கு. அந்த மேக கூட்டங்களும் நீங்க நின்னு பாக்குற பார்வைக்கு உட்பட்ட இடத்துலதான் உங்களுக்கு தெரியும். இப்ப நீங்க இருக்கிற ஏரியாவில தமிழ்நாட்டுல அல்லது நீங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த ஒரு மூலையில பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கிற ஆகாய கூட்டத்தை பார்க்கலாம். ஒருத்தர் இங்கிலாந்துல இருக்காரு, ஒருத்தர் அமெரிக்காவில் இருக்காரு, ஒருத்தர் ஜப்பான்ல இருக்காருன்னா அவருக்கு இந்த ஆகாய கூட்டமா தெரியும், அங்க இருக்கிற ஆகாய கூட்டம் தான் அவருக்கு தெரியும். அப்ப எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான வான மண்டலத்துல ஆகாயம் வந்து எங்கும் பரவி இருக்கு, அதுல மேக கூட்டங்களும் எங்கும் பரவி இருக்கு. அப்ப அந்த மேக கூட்டங்கள் நீங்க எப்படி அந்த பர்டிகுலர் வாட்டர் இருக்கிற இடத்துல நின்று பாத்தீங்கன்னா அந்த வானத்துல இருக்கிற அந்த மேக கூட்டங்களை கீழே இருக்கிற நீர்ல கொஞ்சமா பார்க்கலாம். எல்லா மேக கூட்டங்களையும் பார்த்துட முடியாது, அந்த நீர் அளவுக்கு தான் உங்களுக்கு தெரியும், அவ்வளவுதான். அது மாதிரி இங்க அந்த அறிவு வந்து இந்த பாடி மைண்ட்ல இந்த அளவுக்கு தான் பிரகாசிக்கும். ஏன்னா இது வந்து ஒரு லிமிட்டேஷன் இருக்குல்ல, இந்த பாடி மைண்டுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. அப்ப இந்த லிமிட்டுக்குள்ளதான் இது பிரகாசிக்க முடியும். அப்ப நம்ம என்ன பண்ண முடியுங்க, இவ்வளவுதான் அப்படியே விட்டுறதா, அப்படிதான் விடக்கூடாதுங்கிறது தான் நம்ம பாடத்திட்டமே. ஏன்னா நம்ம தான் பாடி மைண்டை பிடிச்சிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அந்த மாதிரிதான் இருப்போம். ஆனா உண்மை எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நாம இந்த பாடி மைண்டை விட்டுட்டோம்னா மிகப்பெரிய உண்மைக்குள்ள போயிடுவோம் இல்லையா. ஆக்சுவலா மேல ஆகாயத்துல இருக்கக்கூடிய மேக கூட்டங்கள் தான் ரியல், தண்ணீர் தெரிகிற மேக கூட்டங்கள் பிரதிபிம்பம் தான். ஆனா நம்ம பிரதிபிம்பம் தான் அந்த ஆகாய கூட்டம் நம்பினா ஏமாந்து போயிடுவோம். உண்மையா மேல இருக்கிற ரியல் ஆகாய கூட்டத்தை பார்த்தா அது வானவெளி பூரா இருக்கு, எங்கும் நிறைந்திருக்கு, எல்லையில்லாம இருக்கு. அப்ப அதனுடைய விரிவுக்கு ஒரு அளவு இருக்கா, இல்லவே இல்லை. அந்த மாதிரி புரிஞ்சுக்குங்க. அப்ப அந்த மாதிரி உங்களுடைய அறிவினுடைய புத்திசாலித்தனம் எல்லாம் எங்க இருக்குது? இந்த பாடி மைண்டுக்குள்ள கிடையாது. அப்படி இருந்தாலும் அது ரெஃப்ளெக்டட் புத்தி தான், பிரதிபிம்பிக்கிற புத்தி தான், பிரதிபிம்பிக்கிற மனசு தான், பிரதிபிம்பிக்கிற அறிவு தான். அதுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்கு, அதுக்கு ஒரு பவுண்டரி இருக்கு. ஏன், இந்த உடம்பு மனசு இருக்கிற அளவுக்கு தான் அது பிரதிபலிக்கும். அதுல தான் நான் என்ன சொல்றேன், அதுலயும் பரிதாபம் என்ன, ஏதோ இந்த அத்வைத வேதாந்தம் படிக்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு அறிவு கொஞ்சம் பிரகாசிக்குது. ஆனா இதை தொடாதவங்க இன்னும் மோசமா இருக்காங்க. இதை விட மனித பிறவியில கீழே இருக்கிற மிருகங்கள் சொல்ல வேண்டியதே இல்லை, பரிதாபம். அப்ப நினைச்சு பாருங்களேன், அந்த அறிவு பிரகாசிக்கிற ஊடகமா பல பரிமாணங்கள்ல உடம்பு மாறி மாறி வந்தாலும் மனித உடம்புக்கு வந்துட்டா மட்டும் பத்தாது, மனித உடம்புலையும் இதை உள்வாங்கி உள்வாங்கியதனுடைய விவரம் என்ன தெரியணும், எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்கிற விவரம் தெரியணும். ஏன் அப்படின்னா, இந்த பாடி மைண்டுக்கு என்னப்ப தெரியும், அவ்வளவுதான். இது பிரகாசிக்கிற ஊடகம் தானே, இதுல போய் என்ன அப்படியே பெரிய யூனிவர்சலியே நீ கண்டுபிடிச்சிருவியா, இல்ல என்சைக்ளோபீடியாவே உள்ள வச்சிருக்க முடியுமா? முடியாது. ஏன்னா நம்ம கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு. அப்ப இந்த பாடி மைண்டினுடைய பிரகாசம் வந்து இவ்வளவுதான் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நீங்க இதை பிடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆகும், சராசரி மனிதனும் நீங்களும் ஒண்ணுதான். பட் என்ன விஷயம்னா, அவனுக்கு இதை பத்தி தெரியவே தெரியாத அவன் சாதாரண வாழ்க்கை வாழ்றான். நீங்க அத்தியாத்ம ஞான பாடங்களை படிச்சுட்டீங்க, ஆனா நீங்களும் அவன் மாதிரியே தான் வாழ்றீங்க. வித்தியாசம் என்ன, உங்களுக்கு பரோட்ச ஞானம், அவனுக்கு படிப்பறிவே கிடையாது, இவ்வளவுதான் விஷயம். ஆனா யாருமே அபரோக்ஷ ஞானியா மாறல. அபரோக்ஷ ஞானமா மாறினா என்ன நடக்கும்னா, இந்த பாடி மைண்டே உங்களது கிடையாது, நீங்க ஈஸ்வர நிலைக்கு போயிடுவீங்கன்னு நான் சொல்லி கொடுத்தேன் ஏற்கனவே நம்ம பாடத்துல. அதான் மெயினா கான்செப்டே. அதாவது நீங்க தனி உடல் தனி மனம் என்ற அபிமானம் இருக்கின்ற வரைக்கும் உங்களுக்கு அந்த அறிவு பிரகாசிக்காது. நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா, அப்படியே நான் அப்டேட் ஆகிட்ட உடனே இதே பாடியில் அப்படியே நான் பெரிய அறிவாளி ஆகிடுவேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்பவும் இந்த பாடி மைண்டா அந்த ஈஸ்வர கருவியா தான் நீங்க யூஸ் பண்ண முடியும். அப்படி யூஸ் பண்றதுக்கு இந்த பாடி மைண்டை பியூரிஃபிகேஷன் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு தான் இங்க இவ்வளவு வேலை செய்யுது. அதாவது அந்த டூல் வந்து அழுக்கு பிடிச்சிருக்கு, அந்த கண்ணாடி உங்க வீட்டில் இருக்கிற கண்ணாடி வந்து அழுக்கு பிடிச்சிருக்கு, அதை சுத்தப்படுத்தி அதை வச்சு நீங்க நீட்டா உங்க முகத்தை பாக்குறதுக்கு தயார்படுத்திக்கணும். அது மாதிரி இந்த பாடி மைண்டை நீங்க தேர்ட் பார்ட்டியா பார்க்கணும். அதை விட்டுட்டு நான் தான் இந்த பாடி, நான் தான் இந்த மைண்டு, நான் இதை டெவலப் பண்றேன், நான் இதை வந்து பியூரிஃபிகேஷன் பண்றேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்கிற வரைக்கும் ஒரு நாளும் நீங்க பியூரிஃபிகேஷன் ஆக முடியாது. ஏன்னா நீங்க வந்து உங்களை உடம்பா அபிமானிக்கிறீங்க, இல்லைன்னா மனசா அபிமானிக்கிறீங்க. அந்த அபிமானம் இருக்கிற வரைக்கும் நீங்க அந்த அறிவு நிலைக்கு உயரவே முடியாது. ஏன்னா காஸ்மிக் இன்டலெக்டுடைய எல்லா பாடியும் தன்னுடைய பாடின்னு தெரியணும்ல, அதுதானே பேரறிவு நிலை, பேருணர்வு நிலை. அப்ப அதுக்கு போகணும், அதுதான் உண்மையான பாயிண்ட். ஏன்னா அந்த நிலையில தான் இப்ப எப்படி வித்தியாசம் படுதுன்னா, மேகத்துல தோன்ற ஆகாயமோ நீரில பிரதிபலிக்கிற ஆகாயமோ தத்தம் உபாதிகளின் அடிப்படையில் வேறுபட்டதாக தோன்றுகின்றன. ஆனா உண்மையில் என்ன, ஒரே அறிவு தான் பிரகாசிச்சுக்கிட்டு இருக்கு, இரண்டு பக்கமும் ஒரே ஆகாயம்தான். அது மாதிரி புரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்ல வர்றாரு. அப்ப இங்க என்ன பண்ணலாம்னா, இங்க மாயாபாசம் என்ற ஒரு வார்த்தை போடுறாருல, மாயாபாச என்னங்கிற வார்த்தை போடுறாரு. அதாவது சுத்த சைத்தன்யம் தானாக ஜீவனோ ஈஸ்வரனோ அல்ல, அது மாயையுடன் தொடர்பு ஏற்படுத்தி கொண்டால் ஈஸ்வரன் என்று அழைக்கப்படுகிறது. அதே சைத்தன்யம் அவித்தையுடன் தொடர்பு பட்டால், அவித்தைனா அஞ்ஞானத்தினால இந்த ஜீவன் நான் என்று அபிமானம் வந்து மனசு தன்னை இந்த உடலாகவும் இந்த உலகம் உண்மையாகவும் நம்பிடுச்சுன்னா அந்த ஜீவன் என்று அழைக்கப்படுகிறது. அப்ப ஈஸ்வரனுக்கும் ஜீவனுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு இப்ப புரிஞ்சுது உங்களுக்கு. ஏற்கனவே நம்ம எடுத்துட்டோம் இந்த பாடம், அதை மீண்டும் இங்கே இவர் ஞாபகப்படுத்துறாரு. அப்ப ஈஸ்வரன் நிலை வேற, ஜீவன் நிலை வேற. ஈஸ்வரன் என்பது யாரு, அந்த பிரம்மம் வந்து மாயையோட தொடர்பு ஏற்படுத்தின உடனே தன்னுடைய ஒட்டுமொத்த சக்திய ஈஸ்வர சக்தியாக வெளிப்படுத்துது, அதுதான் இந்த காஸ்மிக் இன்டலெக்ட். பட் நாம் அதுல இருந்து பிரிகிறோம். ஏன்னா நம்ம புத்திசாலித்தனம் தனித்துவமா வந்து பிரகாசிக்கிறதுனால நானே பெரிய அறிவாளின்னு நினைக்கிறோம். ஆனா அது வந்து அஜ்ஞானம், அவித்யான்னு பேரு. அதனாலதான் நம்ம அவித்யாவை வச்சுக்கிட்டு பிரகாசிக்கிறதுனால நம்ம ஜீவன், மாயையை வச்சுக்கிட்டு பிரகாசிக்கிறதுனால அவன் ஈஸ்வரன். இந்த ரெண்டு டிஃபரெண்ட் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அதை நீங்க நல்லா இங்க புரிஞ்சுக்கணும். அப்ப இங்க ரெண்டு தோற்றங்கள், ஈஸ்வரனுக்கு வந்து மாயை உபாதி, மாயை தான் அவனுடைய உடல், அதுல சமஷ்டி உடல் அவனது, ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் அவனதே தான், அதனால அவன் சர்வஜ்ஞன், சர்வ சக்திமான் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆனா ஜீவன் என்று நம்மளை நம்ம தனிமைப்படுத்திக்கிட்டோம்னா நமக்கு புத்தி உபாதி, ஆனா அந்த புத்தி வந்து அவித்யா. அவித்யானா அஜ்ஞானம், அறியாமை நிறைந்த புத்தி. அதனால நம்மளது வியஷ்டி சரீரம், வியஷ்டி புத்தி, தனி உபாதி, குறுகிய அறிவு. அந்த குறுகிய அறிவு தான் நம்ம கிட்ட இருக்கும். அப்புறம் நாம சர்வஜ்ஞன் சர்வ சக்திமான்னு சொல்ல முடியாது. நம்மளை வந்து கர்ம பந்தம் உடையவன் என்றுதான் ஜீவனை வந்து அழைக்குது சாஸ்திரம். அப்ப இங்க உபாதிகள் வேறுபட்டாலும், அப்ப நீங்க ஜீவனா இருந்தாலும் ஈஸ்வரனாக இருந்தாலும் அடிப்படை சைத்தன்யம் இருக்கு இல்லையா, அறிவு, அதுல மாறுபாடே கிடையாது. அது ஒண்ணுதான், ஆனா அந்த அறிவை பிரகாசிக்கிறதுல மாறுபாடு இருக்கு. அப்ப பிரகாசிக்கிற ஊடகம் மாற்றப்பட வேண்டும். இப்ப உங்களுக்கு என்ன ஊடகம் வேணும்? ஊடகம்னா இப்ப என்ன உடம்பு உங்களுக்கு வேணும்? தாவர உடம்பா? யோசனை பண்ணி பாருங்க, தாவர உடம்புல ஒரு அறிவு தான் இருக்கு. உங்களால நிச்சயமா சைத்தன்யத்தை உள்வாங்கி முழுமையா பிரதிபிம்பிக்க முடியாது. சரி, புழுப்பூச்சி உடம்பு நோ, அதுவும் பயனற்றது. இப்படியே நீங்க அப்டேட் ஆகி மனித உடம்புக்கு வந்துட்டீங்க, இதுவே போதுமா, சஃபிசியண்டா இருக்கா? இதுலயும் உங்களால முழுமையா அந்த சைத்தன்யத்தை, அந்த தூய அறிவை பிரகாசிக்க முடியல. அப்ப என்ன செய்கிறது? இந்த மனித உடலும் மனசும் தான் அடுத்த பரிமாணத்துக்கு போறதுக்கான கருவி. இப்ப புரியுதா? இப்ப நீங்க எப்படி ஒவ்வொரு பரிமாணமா உடம்பெடுத்து உடம்பெடுத்து மனித உடம்புக்குள்ள வந்துட்டீங்க, இப்ப மனித உடம்புக்குள்ள வந்ததனுடைய மகத்துவமே நீங்க இன்னொரு பரிமாணத்துக்கு போகணும். அந்த பரிமாணம் இன்னொரு டைமென்ஷன்ல இருக்கு, அதாவது மல்டிபிள் டைமென்ஷன் இருக்கு. அதை வந்து சயின்ஸ் பேசும், அதை வந்து 1D, 2D, 3D, 4D, 5D அப்படின்னு டிடியா போட்டுக்கிட்டே போகும். இப்ப நாம பாக்குற வேர்ல்டு வந்து 3D வேர்ல்டு, முப்பரிமாண உலகம். முப்பரிமாணம்னா என்ன? எல்லா பக்கமும் தொடலாம், எல்லா பக்கம் பார்க்கலாம். 2D டைமென்ஷன்ங்கிறது ஆர்ட். ஒரு சினிமா தியேட்டர்ல நீங்க படம் பார்க்கலாம், ஆனா அந்த இமேஜ் வந்து ஒரு வெள்ளை திரையில ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனா நீங்க போய் அந்த ஆளை கட்டி பிடிக்க முடியாது. சினிமாவில் இருக்கிற கதாநாயகியை போய் கட்டி பிடிச்சிங்கன்னா ஸ்கிரீன் கிழிஞ்சு போயிடும். அப்போ அது வந்து 2D டைமென்ஷன்ல ஸ்கிரீன்ல மட்டும் படம் பார்க்கலாம். இப்போ ஏமாத்தும், கண்ணு எப்படி ஏமாத்தும், ரியல் கதாநாயகி உங்க முன்னாடி நிக்கிற மாதிரியே ஏமாத்தும். அப்போ நீங்க அதை ரியல் நம்ப கூடாது. அது 2D உங்களுடைய அறிவுக்கு புரியணும். இப்போ 3D முன்னாடி உங்க கதாநாயகி நிக்கிறா, ரியலாவே வந்திருக்கா, இப்ப நீங்க கட்டி பிடிக்கலாம். ஆனாலும் இதுவும் மாயை தான். இப்போ பியூட்டி என்னன்னா, இதுக்கு அடுத்த டைமென்ஷன் ஒன்று இருக்கு, அதுக்கு போகணும்ல, அதுக்கு மைண்ட் அப்டேட் ஆகணும்ல, அதுக்கு எந்த அளவுக்கு புத்திசாலித்தனம் தேவைப்படுது, அதுக்கு தான் மனித அறிவு தேவைப்படுது. ஆனா நம்ம மனித அறிவுல வந்து இதை சிந்திக்கிறோமா? பண்றது கிடையாது. நான் சொல்ற இப்ப கான்செப்ட் எல்லாம் ஒரு சிந்தனையை தூண்டுகின்ற, தன்னைத்தான் சுய விசாரம் செய்து உயர் பரிமாண அறிவு நிலையை எட்டுகின்ற அற்புதமான விஷயங்கள் இதெல்லாம். ஆனா இது எத்தனை பேருக்கு புரியும் எனக்கு தெரியாது, புரியறவங்களுக்கு புரியட்டும்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அப்ப இப்ப 3D நீங்க உங்க முன்னாடி நிக்கிற கதாநாயகியை கட்டி பிடிச்சாலும் ரியலா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா இதுவும் மாயை. அப்ப இன்னொரு டைமென்ஷன் இருக்கு, அதுதான் இந்த மனம் உலகம் எல்லாம் கடந்த உயர் பரிமாண அறிவு நிலை, அது 7 அறிவு. அங்க போனீங்கன்னா நீங்க மட்டும்தான் இருக்கிறீங்க. அங்க போன பிறகுதான் அந்த நிலை என்ன, ஈஸ்வர நிகழ்வு, அது அதுதான் காஸ்மிக் இன்டலெக்டா மாறும். அங்கதான் ரியல் கான்சியஸ்னஸ் ரிஃப்ளெக்டட் வந்து ஃபுல்லா பிரைட்டா வரும். அந்த நிலைக்கு போன ஞானிகள் தான் இந்த நான் சொல்ற மகான்கள் எல்லாம். நான் நேத்து சொன்ன இல்லையா, யார் யாரும் சொன்னேன், ஞான சம்பந்தர், நாவுக்கரசர், மாணிக்க வாசகர் அப்படின்னு நம்ம தமிழ் சித்தர்களை, மகான்களை, அகத்தியர், திருமூலர் எல்லாம் நான் சொன்னேன் இல்லையா. அது மாதிரி வடநாட்டுல நிறைய மகான்கள் இருக்காங்க. அப்ப நம்ம எண்ணிக்கையில் அடங்காத இத்தனை அற்புதங்களும் அந்த ஒரே சுய அறிவு வந்து பிரகாசிக்கிற ஊடகங்கள் தான். அப்ப அவங்க எல்லாம் அந்த அளவுக்கு ஈஸ்வர நிகழ்வுகளுக்குள்ள போனதுனால அந்த நிலையை எட்டிட்டாங்க, அந்த நிலையை சாதித்து விட்டாங்க. நாமெல்லாம் அந்த ஈஸ்வர நிகழ்வுக்குள்ள போகாததுனால சராசரி மனித வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த டிஃபரன்ஸை நீங்க நல்லா இங்க புரிஞ்சுக்கணும். அப்ப நீங்க அந்த காஸ்மிக் இன்டலெக்டா மாறிட்டா, அதுக்கப்புறம் நீங்க கொடுக்கறது தானே தேவாரம், நீங்க கொடுக்கறது தானே திருவாசகம், அப்புறம் நீங்க கொடுத்துக்கிறது தானே திருமந்திரம். இப்படிதான் உங்ககிட்ட இருந்து நிறைய வரும் வெளியே. இப்படிதாங்க இங்க அறிவு வெளிப்பட்டு பிரகாசிச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கான ஊடகம் தாங்க இந்த பாடி மைண்டு. இதனுடைய டைமென்ஷன் வேற வேறங்க. நாம நம்ம நிலையை புரிஞ்சுக்கிட்டு அடுத்த டைமென்ஷனுக்கு நம்ம போக தயாராகணுங்கிறது தான் இங்க சொல்றாரு. ஆனா இது இவ்வளவு வெளிப்படையா அவர் சொல்ல மாட்டாரு, ஜஸ்ட் அது வேதாந்திக் டாபிக்கா போயிடும். நான் உங்களுக்கு சயின்டிஃபிக்கலாகவும் சுட்டி காட்டுறேன், நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு இவ்வளோ தூரம் அந்த விஷயத்தை எடுத்து நான் உடைக்கிறேன். ஏன்னா எல்லாமே வேதாந்தமெல்லாம் எப்படி சொல்லணும்னா, அந்த பானை மண் அப்புறம் ஆகாயம் கடாகாசம் மகாகாசம் இந்த எக்ஸாம்பிளோடு போயிட்டே இருக்கும். பட் நாம் அந்த எக்ஸாம்பிள்னா அந்த காலத்துக்கு ஓகே, இந்த காலத்துக்கு உங்களுக்கு இப்படி எக்ஸாம்பிள் கொடுத்தா ஈஸியாக புரிஞ்சுக்குவீங்க அப்படிங்கிறதுக்காக நான் சயின்ஸ் ஃபிக்ஷன் எக்ஸாமினேஷனோட சொல்கிறேன். ஏன்னா சயின்ஸ் ஃபிக்ஷனில் அட்வான்ஸாக போயிட்டு இருக்குல்ல, நம்ம இன்னும் பானை ஆகாயம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா ரொம்ப ஓல்டு ட்ரெடிஷன் மெத்தட்லேயே இருக்கிறோம். நம்ம கிளாஸே எவ்வளோ அட்வான்ஸாக போயிட்டு இருக்கு பாருங்களேன், எல்லாம் குருகுல கல்வியில் நேரில் உட்காந்து கூட புரிஞ்சிக்க மாட்டாங்க, ஆனால் நம்ம ஆன்லைனில் எனிவேர் இன் வேர்ல்டு எவ்வளோ அருமையாக விஷயம் உள்ளே போயிட்டு இருக்கு பாருங்க. புரிஞ்சுக்கிட்டவங்கலாம் அப்படியே அந்த ஆனந்தத்தில் திளைக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் இங்கே ஹாப்பினஸ் அண்ட் பீஸ்ஃபுல்னஸ், அப்படி ஒரு ஆனந்தம். இங்கே வித்யாரண் அதை தான் சொல்கிறாரு, ஈஸ்வரனுக்கும் ஜீவனுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, ஜீவனுடைய புத்தி வந்து தனி உபாதியில் பிரகாசிக்குது, ஈஸ்வரனுடைய உபாதி வந்து ஒட்டுமொத்த மாயையில் பிரகாசிக்குது. இந்த ரெண்டுக்கும் ஒரே ஆகாயம், அந்த வெளியில் இருக்கிற ஆகாயம் எப்படி நீரில் இருக்கிற ஆகாயமோ வானத்தில் இருக்கிற ஆகாயமோ ஒன்றோ, அது மாதிரி இங்க ஜீவன் ஈஸ்வரன் என்ற ரெண்டுக்கும் ஒரே சைத்தன்யம் தான், ஒரே அறிவு தான் அப்படிங்கிற புரிஞ்சுக்குங்க. ஆனா அந்த அறிவை பிரதிபிம்பித்து பிரகாசிக்கிறதுல வேறுபாடு இருக்கு. என்ன காரணம்? உபாதி தான் காரணம். அப்ப உபாதியில நீங்க எந்த உபாதிக்கு போகணும்? ஈஸ்வர உபாதிக்கு போனா ஃபுல் பிரைட்னஸா நீங்க பிரகாசிக்க முடியும். இந்த ஜீவ உடலுக்குள்ள இருந்துகிட்டே நீங்க அந்த நிலைக்கு போகவே முடியாது. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே சொல்லி கொடுத்துட்டோம். இப்ப இன்னும் நீங்க இந்த பாடி மைண்டை விட்டு நீங்க ஈஸ்வர காஸ்மிக் இன்டலெக்டுக்குள்ள போனீங்கன்னா எல்லா உடம்பும் நான் தான் உங்களுக்கு புரியும், அப்ப எல்லாமே இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் எனக்குள்ளதான் இருக்குன்னு புரியும் அப்படின்லாம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஆனா இதெல்லாம் பை எக்ஸ்பீரியன்ஸ் பை பிராக்டிஸ் உங்களுக்கு ஏன் வரலன்னா, அபரோக்ஷ ஞானமா மாறினா தான் வரும். பரோட்ச ஞானமா இருக்கிற வரைக்கும் வராது. பரோட்ச ஞானம் என்பது புத்தக அறிவு, அபரோக்ஷ ஞானம் என்பது அனுபவ அறிவு. நமக்கு அனுபவம் ஆகிறதுங்கிறது நம்ம கிட்ட நடக்கணும். நமக்கு ஏன் அனுபவம் ஆக மாட்டேங்குது? நம்ம ஒரு விஷயத்தை எடுக்கிறது இல்லை, 1000 விஷயம் எடுத்துக்கிறோம். இங்கே கொஞ்சம் குதறோம், அங்கே கொஞ்சம் குதறோம், இவங்க பேசுறத கொஞ்சம் கேட்குறோம், அவங்க பேசுறத கொஞ்சம் கேட்குறோம், எப்படிங்க தேருவீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு மைண்டு மாறிக்கிட்டே இருக்கு, ஆசுலேஷன் மைண்டுன்னு பேர். அதாவது ஒரு விஷயத்த ஒருத்தர் மூலமாக கேட்டால் இதான் ரூட்டுன்னு தெரிஞ்சுக்கிட்டு டக்குனு அதில் போய் அந்த நிலையை அந்த கோலை ரீச் பண்ணுமே தவிர, திருப்பி திருப்பி கீழே இறங்கி இன்னும் வேற சாமியார்கள் பேசுற ஸ்பீச் எல்லாம் கேட்கறவங்க இருக்கீங்க, நான் நிறைய பேர் பார்த்துட்டேன். இப்ப நாம இவ்வளவு தூரம் உடச்சி பேசுறோம், இந்த சப்ஜெக்ட காதுல வாங்கிட்டு போயிட்டு திருப்பி கீழே உட்காந்து ஒருத்தர் வந்து இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அந்த நல்லது நடக்கும், அந்த கோயில் பண்ண இந்த அருமை நடக்கும்னா அதை போய் கேட்டுட்டு அந்த கோயிலுக்கு போறவங்க எல்லாம் இருக்காங்க, நம்ம குரூப்லயே இருக்காங்க. அப்ப என்ன நடக்கும்? ஒன்றும் நடக்காது. அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இதுல கொஞ்சம் அதுல கொஞ்சம்னு எல்லாம் இந்த கலவை சாதம் சாப்பிட்ட மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கலாம், ஒன்றும் நடக்காது, அவ்வளவுதான் விஷயம். அப்ப இந்த ஸ்லோகத்தினுடைய விஷயம் அப்படின்னா, மாயை உபாதியில சைத்தன்யம் வந்து ஈஸ்வரனா தோன்றுது, புத்தி உபாதியில அதே சைத்தன்யம் ஜீவனாக தோன்றுது. ஜீவ ஈஸ்வர வேறுபாடு உபாதியினால் தான் இருக்கிறது, உபாதினா உடல்களினால் இருக்கிறது. ஆனால் சுத்த சைத்தன்யமோ ஒன்றே ஒன்று. அதுக்கு உதாரணம் என்ன? ஆகாயம் மேகத்தாலும் நீராலும் மாறாதது போல ஆத்மாவும் அந்த சைத்தன்யம் ஆகிய பிரம்மமும் இந்த ஜீவனோ ஈஸ்வரன் இடத்துல மாறுவதில்லை. ஏன்னா ஜீவன் கிட்ட வேற, ஈஸ்வரன் கிட்ட வேற எல்லாம் கிடையாது, ஒரே சைத்தன்யம் தான். ஆனா ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிறதுல தான் வித்தியாசம், பிரதிபலிக்கிறது தான் வித்தியாசம். இப்படி புரிஞ்சுக்குங்க. மனிதனா இருந்து நம்ம கிட்ட ஏன் அது பிரகாசிக்க மாட்டேங்குது? அதான் மைண்டு பாடி புத்தி வந்து பியூரிஃபிகேஷன் நடக்கல. பியூரிஃபிகேஷன்னா என்ன? தண்ணி போட்டு கழுவுறது கிடையாது, தூய அறிவு நிலைக்கு உயர்த்திக்கிற புத்திசாலித்தனம். அதாவது நான் ஒரு தனி மனிதன் கிடையாது, நான் தனி உடல் கிடையாது, நான் தனி மனம் கிடையாது அப்படின்னு எப்போ உங்களுக்கு புரியுதோ, அப்போ இதையெல்லாம் நேர்த்தி பண்ணிட்டு இந்த ஒட்டுமொத்த ஈஸ்வரனே நான் தான் அப்படின்னு உங்களை நீங்கள் உணரக்கூடிய ஒரு பரிணாமம், அதுதான் அடுத்த உயர்நிலை பரிமாணம். அந்த பரிமாணத்துக்கு பேர் 7ஆம் அறிவு. இப்போ நீங்கள் இருக்கிற இந்த மனித உடலுக்கு இருக்கிற அறிவு 6ஆம் அறிவு. அப்போ நீங்கள் கடந்து வந்த பாதைகளில் இப்போ 6ஆம் அறிவு பரிமாணத்தில் வந்து பகுத்தறிவில் நித்திய அநித்திய வஸ்து வேகம் தெரிஞ்சுக்கலாம். ஆனா அந்த நித்தியமான பொருள் நான் தான் என்று உணர வேண்டுமானால் இன்னொரு உயர் பரிமாண அறிவு நிலை இருக்கு, அங்க போகணும். அந்த 7ஆம் அறிவு என்னங்க? நம்ம பாடியை கடந்து இருக்கு. நான் ஏற்கனவே இதெல்லாம் க்ளூ கொடுத்தேன். நீங்க உட்காந்துக்கிட்டு யோகா பண்ணிக்கிட்டு குண்டில் நீ மேலே ஏத்துறன்னுட்டு நீங்க மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் தூக்கிட்டு மேலே போனீங்கன்னா அங்க 7ஆவது இடம் என்ன? உடம்புல இருக்கக்கூடிய அந்த சகஸ்திரஹாரத்தை பிரம்மரந்திரத்தை கடந்த இன்னொரு உயர் பரிமாண நிலை இருக்கு, அது இங்க உடல்லயே இல்ல, அந்த உடலுக்கு அப்பாற்பட்டு இருக்கு அப்படின்னு நான் போன தடவை உங்களுக்கு ஒரு கிளாஸ் எடுக்கும்போது ஒரு க்ளூ கொடுத்தேன். அப்ப அந்த நிலை என்னதான், அதுதான் ஈஸ்வர நிலை. நீங்க பாடிக்குள்ள இருக்கிற வரைக்கும் இண்டிவிஜுவல் பாடி, இண்டிவிஜுவல் மைண்டு, ஜீவித நிலை. அப்ப நீங்க என்ன பிராக்டிஸ் வேணா இந்த உடம்பு வச்சுக்கிட்டு பண்ணாலும் நீங்க ஜீவன் தான். ஆனா நீங்க ஜீவிதத்தை கடந்து ஈஸ்வர தன்மைக்குள்ள போகணும்னா இந்த உடம்பு நான் அல்ல, இந்த மனம் நான் அல்ல அப்படிங்கிறத விட்டுட்டு, இந்த ஒட்டுமொத்த உடலும் நான் தான், இந்த ஒட்டுமொத்த மனமும் நான் தான். ஆனா எத்தனையோ கண்ணாடி எத்தனையோ விஷயங்கள் இருந்தாலும் இந்த ஒன்னை வச்சு நான் என்ன பார்க்க விரும்புறேன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது இந்த உடம்பை யூஸ் பண்ணி பிரகாசிக்க தொடங்கும். அப்படிதான் இது நடக்கும், அது உங்களுக்கு அப்டேட் ஆகும்போது நடக்கும். அப்ப இந்த ஸ்லோகத்துல நம்ம இப்படி புரிஞ்சுக்கிறோம், அதாவது ஆகாயம் மேகத்தாலும் நீராலும் மாறாதது போல ஆத்மாவும் மாறுவதில்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்ப இதை வந்து சாந்தோக்கிய உபநிஷத்துடைய மகா வாக்கியத்துல அருமையா இதை பொருத்தி பார்க்க முடியும். அது என்ன அப்படின்னா, தத்துவம் அசி ஸ்வேதகேதோ அப்படின்னு ஒரு வார்த்தை போடுவார் முத்தாளகர் வந்து ஸ்வேதகேதுவுக்கு குரு உபதேசம் போது, அந்த பரம்பொருளே நீயாக இருக்கிறாய் ஸ்வேதகேது அப்படின்னு அவனுக்கு ஒரு உபதேசம் கொடுப்பார். இது வந்து நம்ம சாந்தோக்கிய உபநிஷத்துல பாக்குறோம். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் ஏன் அப்பப்போ எடுத்து கொடுக்குறேன்னா, குரு சரியா தான் உபதேசம் பண்ணிட்டே வராரு, நாம தான் சரியா உள்வாங்கிக்கிறது இல்லை. அப்ப இந்த மகா வாக்கியத்தினுடைய பொருள் என்ன, ஜீவனும் ஈஸ்வரனும் உபாதியில் வேறுபட்டாலும் சொரூபத்தில் ஒரே சைத்தன்யம் என்பதை நீ அறிந்து கொள் ஸ்வேதகேதோ. நீ வேறு கிடையாது, அந்த சைத்தன்யம் வேறு கிடையாது, தத்துவமசி, நீ அதுவாகத்தான் இருக்கிறாய் அப்படின்னு ஒரு ஆழமான உபதேசத்தை ஆணித்தரமா சொல்றாரு புத்தாளகர். ஸ்வேதகேது அதை உள் வாங்கி அவன் தயாராயிட்டான், நாம தயாராகல, இவ்வளவுதான் விஷயம். அப்ப இந்த மாதிரி மகான்கள் சொல்லிக்கிட்டே வராங்க, ஈஸ்வரன் மாயை உபாதியுடன் தோன்றுகின்ற சைத்தன்யம், ஜீவனோ புத்தி அவித்தை உபாதியில் பிரதிபலிக்கும் சிதாபாசத்துடன் கூடிய சைத்தன்ய தோற்றம், ஆனால் இரண்டுக்கும் ஆதாரம் ஒரே சுத்த சைத்தன்யம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இது வந்து 155வது ஸ்லோகத்தினுடைய விஷயம். அப்ப இங்க நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கலாம், மாயை காரண சக்தியா இருக்குது, வாசனைகள் வந்து மாயா பீஜத்தில் ஒடுங்கி இருக்கு, சிதாபாசன் வந்து புத்தியில பிரதிபலிக்கின்ற சைத்தன்யம், ஜீவ ஈஸ்வர வேறுபாடு எதனால, உபாதிகளினால் மாறுபட்டிருக்கு. இப்படி புரிஞ்சுக்கோங்க, இப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ் ஈஸியா மைண்ட்ல ஏறிடும். அப்ப இங்க அடுத்தது ஸ்லோகம் 156. மேக்கவத் வர்த்தத்தே மாயா மேக்கஸ்தித தூசாரவத் தி வாசனா சிதாபாச தூசாரஸ்த கவத் ஸ்திதா. இங்க அருமையா சொல்றாரு, இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, மாயை வந்து மேகம் போல இருக்கு, அந்த மேகத்துல இருக்கக்கூடிய பனித்துளிகள் போல புத்தி வந்து வாசனைகள்ல சிக்கிக்கிட்டு இருக்கு, அந்த நீர்த்துளிகளில் பிரதிபலிக்கும் ஆகாயம் போல இங்க சிதாபாசன் நிலை பெற்றுள்ளது அப்படின்னு இந்த இடத்துல புரிய வைக்கிறார். இப்ப எப்படி இதை நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்ப ஒரு மேகம் இருக்கு, அந்த மேகம் எல்லாம் எதனால ஆனதுன்னா பல்வேறு நீர்த்துளிகளினுடைய ஒட்டுமொத்த தொகுப்பு தான் மேகம். அப்ப அந்த நீர்த்துளிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு மேக கூட்டமா மாறின பிறகு அந்த மேக கூட்டமா இருக்கக்கூடிய அதுலேயே ஆகாயம் பிரதிபலிக்கும், அதாவது அந்த கண்ணாடி மாதிரி அது மாறின உடனே அந்த நீல வானம் வந்து அந்த பனித்துளிகள் நிரம்பிய ஆகாயத்திலையும் நீளமா தெரியும். அப்போ அதே ஆகாயம் பிரதிபிம்பிக்கிற நிலைப்பாடு அங்க பார்க்க முடியுது இல்லையா, அப்படிதான் இங்க சிதாபாசன் இருக்கு அப்படிங்கிறத புரிய வைக்கிறாரு. அதான உண்மை கூட, இப்ப நீங்க வானத்தை பார்த்து கண்ணாடியை திருப்பினீங்கன்னா மேல இருக்கிற நீல வானம் வந்து கண்ணாடியில பட்டு கண்ணாடியே நீல நிறமா மாறி அந்த ஆகாயம் மாதிரியே தெரியும். ஆனா ரியலா மேல இருக்கு, ஆனா இங்க டூப்ளிகேட்டோ பிரதிபிம்பமோ கீழே கண்ணாடியில் தெரியுது, ரெண்டும் ஒன்னேதான். ஆனா உண்மை எது, மேல இருக்கிற ஆகாயம். அது மாதிரி இங்க சிதாபாசன் வந்து இந்த பாடி மைண்ட்ல பட்டு பிரதிபிம்பிக்குது, ஆனா ரியல் வந்து ஒண்ணு மட்டும் இருக்கு, அது இந்த கண்ணாடியில படும்போது எங்கெல்லாம் கண்ணாடி இருக்கிறோ அத்தனைகளையும் பட்டு பிரதிபலிக்கும். அப்ப அத்தனையும் இந்த உடம்பு தான், அப்ப அது பல்வேறு பரிமாணங்கள்ல பிரதிபலிச்சுட்டு இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்துக்கு என்ன பொருள் சொல்ல வர்றாருன்னா, மேக்கவத் வர்த்ததே மாயாங்கிறார். மாயை வந்து தனித்து ஜீவனை உருவாக்குவதில்லை, மேகம் எப்படி ஆகாயத்தை மறைக்கிறதோ அது போல மாயை வந்து சுத்த சைத்தன்யத்தை மறைப்பது போல தோன்றுகிறது. ஆனால் உண்மையில் ஆகாயம் மறைவது கிடையாது, தற்காலிகமாக மேகம் மறைத்து கொண்டிருக்கிறது. அது போல சைத்தன்யமும் மறைவது கிடையாது, தற்காலிகமாக மனதில் ஏற்றி வைக்கப்பட்ட அஜ்ஞானம் மறைக்கிறது அப்படின்னு நீங்க புரிய வைக்கிறாரு. அதான உண்மை. இப்ப அந்த தூய அறிவு பிரகாசிப்பதற்கு எது தடையா இருக்கு? அஜ்ஞானம். அந்த அஜ்ஞானம்ங்கிறது என்ன? நான் இந்த உடல் மனம் என்பதுதான், வேற என்ன? அஜ்ஞானம்னா நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் ஏபிசிடி படிக்கிறது பதிலாக ஆனா அவன் நான் படிச்சுட்டதேன், அதான் தப்பா போச்சு. நான் ஏபிசிடி படிச்சிருந்தா இந்நேரம் நான் வேர்ல்டு வைடு எங்க வேணா ஃப்ளூயன்சியா இங்கிலீஷ்ல பேசலாம். நம்ம தமிழ்ல ஆனாவண்ணா படிச்சதுனால நமக்கு அறிவு கம்மியாயிருச்சு நம்ம நினைச்சிட்டு இருக்கோமே, அந்த அஜ்ஞானமா? அப்படி சொல்ல வரல சாஸ்திரம். இங்க சாஸ்திரம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, தன்னை உடல் மனம் என்று நாம் தவறாக புரிந்து கொண்டிருக்கிற அஜ்ஞானம், அதைத்தான் அஜ்ஞானம்னே சொல்லுது. நீங்க வேற வேற விஷயங்களை அஜ்ஞானமா நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு சாஸ்திரம் என்ன செய்ய முடியும்? அது ஒண்ணும் செய்ய முடியாது, அது தெளிவா தான் பேசிக்கிட்டு இருக்கு. நாம தான் தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறோம். அப்ப அதனால இங்க அஜ்ஞானமே தன்னை உடல் மனம் என்று அபிமானிப்பதுதான் அஜ்ஞானம். அப்ப நீங்க அந்த அஜ்ஞானத்தை நீக்குங்க. நான் உடல் அல்ல, நான் மனம் அல்ல, நான் புத்தி அல்ல, நான் பஞ்ச கோஷங்களும் அல்ல, பஞ்ச பூதங்களும் அல்ல. எதை நீக்கிறோம்? எல்லாத்தையும் நீக்கணும். நீக்குனா யாரு? அந்த அறிவு, பிரம்மம், சைத்தன்யம், அந்த நிலை உங்களுடைய உண்மை நிலை. அதைத்தான் இங்க சாஸ்திரம் சொல்ல வருது. அப்ப அந்த நிலை வந்து நமக்கு அபிமானம் இருக்கிற வரைக்கும் மாறாது அப்படிங்கிறதையும் ஆணித்தரமா எங்க மகான்கள் புரிய வைக்கிறார். அதுக்கு தான் என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொரு ஜீவனின் சூட்சும சரீரமாக அந்த வாசனா இருக்குதுங்கிறாரு. வாசனைனா என்ன? புத்தியில நம்ம ஏற்கனவே ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கிற அஜ்ஞானங்கள் தான் வாசனைகள். தன்னை உடலாக அபிமானிக்கிற அஜ்ஞானம், தன்னை மனமாக அபிமானிக்கிற அஜ்ஞானம், தன்னை பெரிய புத்திசாலின்னு நினைக்கிற அஜ்ஞானம், அதையும் கடந்து தன்னை கலெக்டர் அப்படின்னு நினைக்கிற அஜ்ஞானம், அதையும் கடந்து தன்னை டீச்சர்னு நினைக்கிற அபிமானம், அதையும் கடந்து தன்னை பெரிய மேஜிஸ்ட்ரேட்டு, போலீஸ் ஆஃபீஸரு அப்படின்னு என்னென்ன விஷயம் ஏற்றி வச்சிருக்கீங்களோ அத்தனையும் போட்டுக்குங்க, எல்லாம் அஜ்ஞானம்தான். ஏன்னா உண்மையிலே அந்த டீச்சரோ அந்த கலெக்டரோ நானா? அதெல்லாம் நான் படித்த பட்டம், அந்த உத்தியோகத்துக்கு கிடைச்ச பதவி, அது வரும் போகும், ஆனால் அதுவா நான்? ஆனால் நாம் எங்கே சிக்கிட்டு இருக்கிறோம்? அதுதான் நான்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். யாராவது நம்மளை மாற்றி சொன்னால் ஒத்துக்க மாட்டேங்கிறோம். நம்மளை டீச்சர்னு சொல்றது போல சாதாரண ஆள் சொல்லிட்டு, அது எப்படி என்ன சாதாரண ஆள் சொல்லலாம், நான் பெரிய டீச்சர் தெரியுமா அப்படின்னு சொல்லி மைண்டு அவங்க கிட்ட சண்டைக்கு போயிடுது. அப்ப இதுதான் அபிமானம், இதுதான் அகங்காரம். இப்படி இருக்கிறது வரைக்கும் நம்ம எப்படி தேருவோம்? தேர மாட்டோம் இல்லையா? அதைத்தான் எங்க சாஸ்திரம் சொல்லுது. இப்போ ஒவ்வொரு ஜீவனின் சூட்சம சரீரமாக அந்த தீ வாசனா, தீங்கிறதுதான் எங்க வாசனா. அப்ப தீங்கிற எப்படின்னா, புத்தியில் ஏற்றி வைக்கப்பட்ட வாசனா. தீனா புத்தி. அப்ப அந்த புத்தியில இது மாதிரி வாசனைகள் ஏறி உக்காந்துட்டு இருக்கு. அதுதான் இங்க உங்களிடத்துல இருக்கிற சூட்சம விதைகள். அழகா புரிய வைக்கிறாரு. அதுதான் உங்களிடத்துல இருக்கின்ற அழிக்கப்படாத விதைகள். அப்ப அந்த அழிக்கப்படாத விதைகளை நீங்க எங்க வச்சிருக்கீங்க? காரண சரீரத்துல வச்சிருக்கீங்க. அத்தனை விதைகளையும் கொண்டு போய் காரண சரீரத்துல ஒளிய வச்சிருக்கீங்க. தேவைப்படும் போது எடுத்துட்டு வந்து பயன்படுத்திட்டு இருக்கீங்க. அப்ப நீங்க ஒவ்வொரு விதையா தேடி அழிக்க முடியுமா? கஷ்டம். ஏன்னா எத்தனை சம்ஸ்காரம் இருக்கு, எத்தனை வாசனைகள் இருக்கு, எத்தனை பிறவிகள் வந்திருக்கு. யோசனை பண்ணி பாருங்க, ஒரு பிறவியா ரெண்டு பிறவியா, எத்தனை எத்தனை பிறவி எடுத்தோமா யாருக்கு தெரியும்? அப்ப அத்தனை பிறவியினுடைய வாசனைகளையும் நீங்க தேடி தேடி அழிக்க முடியுமான்னா முடியாது. அப்ப என்னங்க பண்ணும்? காரண சரீரத்தையே அழிச்சிருங்க, வேலை முடிஞ்சது. கொஞ்சம் கொஞ்சமா அழிக்கிறதுக்கும் ஒட்டுக்கா அழிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்ல, அதுதான் பாயிண்ட். நம்ம அந்த புரிதல்ல தான் இங்க தப்பு பண்றோம். நிறைய பேர் எப்படி தப்பு பண்றாங்கன்னா, கொடுக்கறதுலையும் அப்படிதான், எடுக்கிறதுலையும் அப்படிதான். ஒட்டுக்கா எடுக்க தெரியணும், ஒட்டுக்கா கொடுக்க தெரியணும். அதுக்கு மகாபாரதத்துல ஒரு கதை இருக்கு, அந்த கதையை சொல்றேன் ஞாபகம் இருக்கு உங்களுக்குலாம். இன்ட்ரெஸ்டிங் டாபிக் தான் அதுவும். அது என்னன்னா, தர்மனுக்கும் கர்ணனுக்கும் யார் மிகப்பெரிய தர்மவான்கள், வள்ளல், கொடுக்கின்ற குணமுடையவர்கள் அப்படின்ட்டு கிருஷ்ணன் பரிசோதிக்க விரும்புறார். அப்ப கர்ணனும் கொடை வள்ளல் தான், கேட்கிறவங்களுக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுப்பான். பஞ்ச பாண்டவர்களில் ஒருத்தராக இருக்கக்கூடிய தர்மனும் கொடைவள்ளல் தான், கேட்கிறவங்களுக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுப்பான். இப்போ இந்த ரெண்டு பேரில் யார் வந்து உண்மையான உயர்ந்த வள்ளல் கண்டுபிடிக்கணும் இல்லை? ஏன்னா இவரும் தர்மராஜாவும் எல்லாத்துக்கும் அள்ளி கொடுக்குறவர் தான், கர்ணனும் எல்லாருக்கும் அள்ளி கொடுக்குறவர் தான். ஆனால் இவங்க ரெண்டு பேரில் உண்மையாக கொடுக்கறது யார் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் பரிசோதிக்க விரும்புகிறார். உடனே ஒரு மாய வேலையை பண்ணுறாரு, தர்மனையும் கூப்பிட்டு கர்ணனையும் கூப்பிட்றாரு. கர்ணா நீங்க வா அப்படின்னு சொல்லி கர்ணனை கூப்பிடுறாரு, தர்மனையும் கூப்பிடுறாரு. ரெண்டு பேரும் வராங்க. என்ன கிருஷ்ணான்னு கேட்குறாங்க. சரி, இப்போ நான் பாரு, உங்க ரெண்டு பேருக்கு ஒரு டெஸ்ட் வைக்க போறேன். இப்போ நான் ஒரு பெரிய ஒரு தங்க மலையை உருவாக்குவேன், நீங்க அந்த தங்க மலையை உங்களால் முடிஞ்சவங்களுக்கு தான தர்மம் பண்ணி நீங்க எப்படி பண்றீங்க நான் பார்த்து உங்களை எடை போட போறேன், தெரிஞ்சுக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு கிருஷ்ணன். உடனே ஒரு பெரிய தங்க மலை உருவாக்கப்படுது. உடனே தர்மர்கிட்ட முதல்ல சொல்றாரு, தர்மா நீ வந்து அந்த மலையை தானம் பண்ண தொடங்கு அப்படிங்கிறாரு. அப்போ உடனே தர்மர் என்ன பண்றாரு, சரிய வார்த்தையில வர சொல்லி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி எல்லாம் எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி வெட்டி விட்டு விட்டா அதை கட் பண்ணி கட் பண்ணி வர்றவங்களுக்கு எல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்படியே மாலை நேரம் ஆயிடுது. ஓரளவுக்கு தான் அவரால் அந்த மலையில ஒரு கால்வாசி தான் வெட்ட முடிஞ்சது. அதுக்கப்புறம் மீதி எல்லாம் கொடுக்க முடியல. சரி மறுநாள் பார்க்கலான்ட்டு போயிட்டு மறுநாள் வராங்க. மறுநாள்ல திருப்பி ரெண்டு பேர்ல, சரி நீ போதும் தர்மா, நேத்த நீ தானம் பண்ணதை பார்த்துட்டேன், இன்னைக்கு கர்ணன் தானம் பண்ணட்டும், எங்க கர்ணன் நீ ஆரம்பி, எப்படி நீ தானம் பண்ற பாக்குறேன் அப்படிங்கிறாரு. கர்ணன் வந்து ஒருத்தனை கூப்பிடுறான், ஐயா இங்க வாங்கங்கிறான். வந்த உடனே இந்த மலையை நீங்க அப்படியே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். அவ்வளவுதான், ஒரே செகண்ட்ல அந்த ஒட்டுமொத்த பொருளையும் அப்படியே ஒருத்தனுக்கு தானம் பண்ணிட்டு போகக்கூடிய மனசு எத்தனை பேருக்கு வரும்? அவ்வளவுதான், ஒரே செகண்ட்ல தானம் பண்ணிட்டு போயிட்டான். அதனாலதான் தர்மனை விட கர்ணன் மிக உயர்ந்தவனாக கதாபாத்திரத்துல பார்க்கப்படுது. அதனாலதான் தர்ம தேவதையே கர்ணனை அழிக்க விட மாட்டேங்கிறா. கர்ணன் மரண தருவாயை நெருங்கும் போது தர்ம தேவதை தடுக்கிறா அவனை கொல்லக்கூடாது அப்படின்ட்டு. ஏன்னா தர்மம் தலை காக்கும், தர்மம் தான் தலை காக்கும். அப்ப அந்த தர்மம் வந்து தப்பு வராம பார்க்கும். எப்படின்னா நம்ம இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா விபத்துல எல்லாம் இறக்குறாங்கல்ல, அவங்க எல்லாம் தர்மம் பண்ணாதவங்க தான். ஆனா தர்மம் பண்றவங்க எல்லாம் என்ன ஆவாங்கன்னா காப்பாத்தப்படுவாங்க, கஷ்டம் வரும்போது காப்பாத்திடும். தர்ம தேவதை இருக்கு இல்லையா, தர்ம தேவதைன்னா என்ன எல்லாம் இயற்கை தான். அது என்ன பண்ணோம்னா நமக்கு ஒரு ஆபத்து வரும்போது கரெக்டா ஏதோ ஒரு ரூபத்துல வந்து அதை தடுத்துடும். இதெல்லாம் மிராக்கிளா நடக்கும், இதுதான் இயற்கையினுடைய நியதி. ஆனா தர்மம் பண்ணாதவங்க நிறைய கஷ்டப்படுவாங்க, அதுதான் இசையும். அதனாலதான் தர்மம் தலை காக்கும்னு ஒரு ஸ்லோகம். அப்ப இங்க வந்து தர்மத்துக்கு உயர்ந்தவனா கர்ணன் இருக்கான். தர்மன்கிற பேர் வச்சிருக்கிற தர்மவான் கூட சில நேரங்களில் தடுமாறுறான் பாருங்க. அந்த மாதிரிதான் இங்க வந்து விஷயத்தை நீங்க இங்க புரிஞ்சுக்கணும். வாசனைகளை அழிக்கிறதுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா பிறவி தோறும் அழிக்க முடியாது. அரிதான மனித பிறவி கிடைச்சிடுச்சு, இதை சரியாக பயன்படுத்தி இந்த பிறவிலேயே நாம இதை நீக்கணும்னா என்ன பண்ணணும், ஒட்டுமொத்தமா இந்த பாடி மைண்ட் மேல இருக்கிற அபிமானத்தை விடணும். கொஞ்சம் கொஞ்சமா விட்டுக்கிட்டு எல்லாம் இருக்க முடியாது. அப்படிலாம் விட்டா என்னைக்கு விடுறது, அல்லது எத்தனை பிறவி கழிச்சு விடுவீங்க? இந்த பிறவியில விட முடியல, சரி ஓகே இன்னொரு ரெண்டு மூணு பிறவி எடுத்து முடிய முடியுமா? எப்ப எத்தனை பிறவி வந்தாலும் விட மாட்டோம். ஏன்னா நம்ம மைண்டு அதை அக்செப்ட் பண்ணாது. மைண்டுக்கு வந்து நம்ம பாடி மைண்டை விடவே மனசு வராது. ஏன்னா அதுவாகவே அது இருந்துகிட்டு தன்னை நீக்குன்னா எப்படி நீக்கும், நீக்க ஒத்துக்காது, பயம் வந்துடும். அதுக்கு தான் அந்த மனசுக்கு புரிதலை கொடுக்கணும். நீ அந்த மனசே கிடையாது, நீ அந்த அறிவே கிடையாது, நான் தான் நீ, நீ தான் நான் அப்படின்னு அதுக்கு புரிய வைக்கக்கூடிய அந்த பரிமாணத்துக்கு நம்ம மைண்டை கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தணும். அந்த ப்ராசஸ் தான் இப்போ இந்த பாடங்கள் எல்லாம். இந்த பாடங்கள் கேட்க கேட்க மீண்டும் மீண்டும் விசாரணை பண்ண பண்ண விவேகம் விரிய விரிய ஆட்டோமேட்டிக்காவே நீங்க அங்க போய்தான் ஆகணும். யாரும் உங்களை கையை பிடிச்செல்லாம் கூப்பிட்டு போக வேண்டாம், தானாவே அங்க போயிடுவீங்க, அந்த இடத்துக்கு வந்தே தீரணும். அதுதான் நடக்கும். அதுக்குதான் இந்த பாடங்கள் எல்லாம் மகான்களால் ரிஷிகளால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த இடத்துல இந்த மாதிரி புரிஞ்சுக்கிங்க, சிதாபாச நிலை வந்து அந்த ஆகாயம் எப்படி நீர்ல பிரதிபலிக்கும் போது பிரதிபிம்ப தோற்றமாக வெளிப்படுதோ அது மாதிரி இங்க ஜீவனில் பிரதிபிம்பிக்கின்ற புத்தி தான் சிதாபாசன். அப்ப நம்ம ரியல் புத்தி கிடையாது, அந்த ஆபாச ஜீவனா அது மாறி ஏதோ நம்முடைய புத்திசாலித்தனங்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இந்த திறமை என்னது அந்த திறமை என்னது அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா நல்ல உயர்ந்த நிலைக்கு வந்தவங்க இது என்னுடைய திறமை இல்லைன்னு தான் சொல்லுவாங்கன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இப்ப நாமளே மிகப்பெரிய இந்த திறமைசாலிகள் எல்லாம் பாக்குறோம் இல்லையா? இப்போ அந்த இசை மேதைகள் எல்லாம் பார்த்தா, இப்போ மியூசிஷியன் வந்து இளையராஜா இருக்காரு. இப்ப இளையராஜா அருமையா இசை திறமைசாலி, அந்த இசை ஞானி அப்படின்னு அவருக்கு பேரு. அந்த இசைக்கே ஞானியா இருந்தாலும் அவர்கிட்ட பெருந்தன்மை என்ன தெரியுமா, இது நானெல்லாம் என்ன செய்யறேன், எனக்கு மேல ஒரு சக்தி என்னை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்குன்னு அவரு பெருந்தன்மையா தன்னை சொல்லிக்கிறார் பாருங்க. அதுதான் அந்த உயர்ந்த பரிமாணத்துக்கு போறதுக்கான பணிவு. ஆனா ஒருத்தன் வந்து சும்மா ஒரு ரெண்டு விஷயத்தை வச்சு கத்துக்கிட்டு நான் பெரிய அறிவாளி, நான் தான் பெரிய மியூசிசியன் அப்படின்னு சொல்றவனும் நிறைய பேர் இருப்பான். சும்மா கொஞ்சம் தான் மியூசிக் கத்து வச்சிருப்பான், ஆனா அவங்க எல்லா திறமை என்னது, நான் தான் என்னுடைய திறமையால இதை நான் ஜெயிச்சேன், நான் பாருங்க இங்க போய் மெடல் வாங்கினேன், அங்க போய் பாருங்க இந்த அவார்டு வாங்கினேன், அப்படி இப்படின்னு அந்த அவார்டை பூரா வீட்டுல அடுக்கி வச்சுக்கிட்டு வர்றவங்க போற வீட்டெல்லாம் காட்டி பெருமை பண்ணிட்டு இருப்பான். நிறைய இந்த மாதிரி இருக்காங்க. நீங்க கொஞ்சோண்டு இசை கத்துக்குவாங்க, அப்புறம் நானே பெரிய ஆளுங்கிற மாதிரி பந்தா பண்ணிட்டு சுத்துற கூட்டம் நிறைய இருக்கு. ஆனா எல்லா இசை திறமையும் தனக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கிற இசை ஞானிகள் கூட தன்னை நான் பெரிய ஆளுன்னு சொல்றது கிடையாது. அப்ப அது மாதிரி ஏன் அப்படி நடக்குதுன்னா, உண்மையா அறிவு அங்க பிரகாசிக்குது, இங்க அறிவு பிரகாசிக்கல. இங்க இது என்ன பண்ணுதுன்னா, தன்னுடைய அறிவுன்னு நினைச்சு அகங்காரத்துல இருக்கு. அந்த அறிவு வந்து இங்க என்னுடைய அறிவு கிடையாது, இந்த புத்தியில பிரகாசிக்கிறது அதனுடைய அறிவு அப்படின்னு அது சொல்ற அந்த நிலை உயர்ந்த நிலை. அது புரியாத நிலை, தாழ்ந்த நிலை. இப்போ இவர் மாதிரியே தான், நம்ம இளையராஜா மாதிரி தான் ஏஆர் ரஹ்மானும் நல்ல ஒரு திறமையான மியூசிஷியன் தான். அவரும் அவார்டு வாங்கினார் இல்லையா, மிகப்பெரிய அவார்டு வேர்ல்டு வைடு வாங்கினார். அப்போ வந்து அவர் ஒரு வார்த்தை சொன்னார், எல்லா புகழும் இறைவனுக்கேன்றார். அவர் ஒரு முஸ்லீமாக கன்வெர்ட் ஆகிட்டார், இந்துவாக தான் இருந்தார் ஏஆர் ரஹ்மான், முஸ்லீமாக கன்வெர்ட் ஆன உடனே எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு சொல்லிட்டார். அப்போ இது மாதிரி வந்து அந்த பெருந்தன்மை, அந்த பணிவு வர வேண்டும், அப்போ தான் இறைத்தன்மை பிரகாசிக்க தொடங்கும். அதுதான் நம்ம லாஸ்ட் டைம் கூட சொன்னோம், பணிவு இல்லாமல் நீங்கள் இந்த சாஸ்திரத்தை கற்றுக்க முடியாது. அந்த பணிவு ஏன் வரணும், இங்கே நான் என்ன ஒன்றுமே இல்லை, இந்த பாடி மைண்டு அது யூஸ் பண்ணுற ஊடகம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நானுங்கிற அந்த பாயிண்ட்டை தூக்கி மாற்றி போடுங்க. நானுங்கிறது இந்த பாடி மைண்டு நினைக்கிற வரைக்கும் நீங்கள் முன்னேற முடியாது. அந்த நானுங்கிறது இந்த பாடி மைண்டே கிடையாதுன்னு இதை விடும்போது நீங்கள் அந்த தூய அறிவாக பிரகாசிக்க முடியும். அதுதான் இங்கே விஷயம் அப்படிங்கிறது இங்கே சாஸ்திரம் புரிய வைக்குது. அப்போ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றா ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் பார்த்துட்டு வரோம். அப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய தத்துவம் என்ன அப்படின்னா, அதான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், மாயை வந்து மேகம் மாதிரி, புத்தி வந்து வாசனைகள் வந்து மேகத்தில் உள்ள நீர்த்துளி மாதிரி. அப்போ அந்த சிதாபாசன்கிற புத்தி வந்து எப்படி அந்த மேகம் வந்து நீர்த்துளியில் பட்டு பிரதிபிம்பிக்குதோ அது மாதிரி அந்த தூய சைத்தன்யம் வந்து மனித புத்தியில் பட்டு பிரதிபிம்பிக்குது. ஆனால் சைத்தன்யம் ஒருபோதும் உபாதிக்குள் நுழைவதில்லை, வருவது கிடையாது, போவதும் கிடையாது. அப்ப உபாதியில் பிரதிபலிப்பு மட்டும்தான் நடக்கிறது, அதை நீங்கள் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த ஸ்லோகம் சொல்லுது. அதனாலதான் நான் ஜீவ ஜகத்துக்களில் இல்லை என்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் சொல்லுவார் பகவத்கீதையில. நான் சொல்லுவேன், நான் உபநிடத வகுப்பெல்லாம் எடுக்கும்போது சொல்லியிருப்பேன், அதாவது பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் வந்து நான் ஜீவ ஜகத்துக்களில் இல்லை அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறோம், நமக்குள்ளதான் இறைவன் இருக்கான் அப்படின்னு நம்ம நினைப்போம். நமக்குள்ள நமக்குள்ளன்ட்டு நீங்க பாடி மைண்டை வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அதுதான் பிரச்சனை. நமக்குள்ள அப்படின்னா நீங்க தனி உடல் மனம் கிடையாது, ஒட்டுமொத்த பிரபஞ்சமே நான் அப்படின்னா நீங்க தான் நான், நான் தான் நீ, அப்ப புரியும். ஆனா நம்ம இண்டிவிஜுவலா நமக்குள்ள தேடி பிடிக்க முடியாது இல்ல, எப்படி பிடிக்க முடியும்? இங்க மகான்களுடைய சூட்சம பரிபாசையே நிறைய பேருக்கு புரியுறது இல்ல. தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான்முகனும், தேடி தேடனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன்னு நாவுக்கரசர் பாடுறாருன்னா, என்னுள்ளே அப்படிங்கிற வார்த்தையை நீங்க எப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? உங்க பாடி மைண்ட் மாதிரி அவர் பாடி மைண்டுக்குள்ள பார்த்தாருட்டா, அதுதான் நமக்கு மைண்டு வந்து அப்டேட் ஆகாத நிலை. என்னுள்ளே அப்படிங்கிறது இந்த ஒட்டுமொத்த யூனிவர்சல், இந்த பிரபஞ்சமே நானா இருக்கிறேன், அப்ப எல்லாமே நான் தான். அப்ப அப்படிப்பட்ட தெய்வீக தன்மையை வெளியே தேட முடியாது, எல்லாம் எனக்குள்ள இருக்கு, இந்த யூனிவர்சல்லாம் நானே இருக்கிறேன், அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற அந்த அற்புதத்தை அப்படி அழகா புரிய வைக்கிறாங்க மகான்கள். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு தனித்திறன் வேணும் இல்ல, மெச்சூரிட்டிங்கிறது அங்கதான் இருக்கு. ஒரு குழந்தை படிக்கிற ஒரு பாடத்துக்கும் நாம படிக்கிற அந்த பாடத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒரே விஷயம்தான், ஒரு மேக்ஸை வந்து குழந்தைகிட்ட கொடுத்து போட சொன்னீங்கன்னா அது தப்பு தப்பா போடும், ஆனா ஒரு மேக்ஸ் டீச்சர் அதை போட்டா கரெக்டா போடுவாங்க. என்னங்க டிஃப்ரெண்ட், மேக்ஸ் டீச்சர் மெச்சூரிட்டியா இருக்காங்க, குழந்தைக்கு அந்த மெச்சூரிட்டி இல்லை. அது மாதிரி ஞானிகள் மெச்சூரிட்டா இருக்காங்க, நாம மெச்சூர்ட் ஆகல, இவ்வளவுதான் விஷயம். இந்த புரிதல் உங்களுக்கு வந்தா நீங்களும் மெச்சூர்ட் ஆனால் அந்த தன்மை உங்களுக்கு புரியும். தனக்குள்ளே என்பது நானே இந்த பிரபஞ்ச உடல், நானே இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிற தன்மையில பார்க்கணும். இண்டிவிஜுவல் பாடி அட்டாச்மெண்ட்ல எதையுமே பார்க்க கூடாது, எதை பார்த்தாலும் நீங்க தனி மனிதன் ஆயிடுவீங்க, அப்ப ஜீவன்கிற பெயர் பெற்றுடுவீங்க. ஜீவன்கிற பெயர் பெற்று விட்டாலே உங்களுக்கு வந்து என்ன ஆயிடும், பவுண்டரி வந்துடும். பவுண்டரி வந்த பிறகு நீங்க எப்படி கடக்க முடியும், ஒன்றையுமே கடக்க முடியாது, அந்த பவுண்டரியை கடக்கவே முடியாது. அப்புறம் எப்படி நீங்க வெளியே போய் எல்லாத்தையும் தெரியும், ஒண்ணுமே தெரிஞ்சுக்க முடியாது. ஒரு குகைகள் அடைப்பட்ட மாதிரி அடைச்சிக்குவீங்க, அது பாடி பிடிச்சி வச்சுக்கோங்கள, அது இங்க புரிய வைக்கிறார். இப்ப விவேக சூடாமணியில இதே மாதிரி அந்த சூரியனுக்கும் நீர் பிரதிபலிப்புக்கும் ஒரு ஸ்லோகம் இருக்கு. ஜல வியோம்னி யதா பானுகோ பிரதிபிம்பித்தோ ஈஷத்தே அப்படின்னு ஒரு ஸ்லோகம் வரும். நீரில் சூரியன் பிரதிபலிப்பது போல அந்த சைத்தன்யம் புத்தியில் பட்டு பிரதிபலிக்கிறது அப்படிங்கிறத விவேக சூட்டாமணியில ஆதிசங்கர் அருமையா புரிய வைக்கிறார். இப்படிதான் ஒவ்வொரு மகான்களும் தன்னுடைய அருமையான அந்த கருத்துக்களை எப்படியாவது மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்ற கோணத்திலே பல பரிமாணங்களிலே முயற்சி செய்திருக்கிறார்கள் என்று பார்க்க முடியுது. அப்ப இங்க வித்யாரண்யருடைய உபதேசத்தின்படி பார்த்தா, மாயை என்பது ஒரு மேகம், புத்தி என்பது வாசனைகள் நிறைந்த மேகத்தில் உள்ள நீர்த்துளிகள். அப்படிப்பட்ட சிதாபாசன் வந்து அந்த நீர்த்துளிகள் பிரதிபலிக்கின்ற ஆகாயம், சுத்த சைத்தன்யமும் எப்போதும் எல்லையற்ற ஆகாயம் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த ஸ்லோகத்துக்கு இதுதான் விளக்கம். அப்ப இந்த இடத்துல என்னத்தை நமக்கு புரிய வைக்கிறாருன்னா, மாயையை ஆதாரமாக கொண்ட சிதாபாசமே ஸ்ருதிகளிலே மாயி மகேஸ்வரன் அந்தர்யாமி சர்வக்னன் ஜகத்யோனி இப்படி பல பெயர்களால் அழைக்கப்படுகிறார். அதாவது ஒரே சிதாபாசம் தான், அதாவது புத்தி தான், ஆனா அந்த புத்திக்கு என்னென்ன பேருன்னா மாயி மகேஸ்வரன் அந்தர்யாமி சர்வக்னன் ஜகத்யோனி. அப்ப அதுல ஒரு நுட்பம் இருக்கு, என்ன அப்படின்னா சுத்த பிரம்மமே மாயி என்று கூறுவது கிடையாது. சுத்த பிரம்மத்தை வந்து மாயின்னு சொல்ல மாட்டாங்க, மாறாக மாயை என்னும் உபாதியுடன் தொடர்புடைய சிதாபாசமே ஈஸ்வரன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நீங்க ஈஸ்வர நிலையின உடனே அதுதான் ஃபைனல் அப்படின்னு நினைக்க கூடாது. ஈஸ்வர நிலை என்பது தனி உடல் அடையாளம் நீக்கப்பட்ட ஒட்டுமொத்த பிரபஞ்ச உடல், தனி புத்தி அடையாளம் நீக்கப்பட்ட ஒட்டுமொத்த காஸ்மிக் இன்டெலெக்ட், ஒட்டுமொத்த ஈஸ்வர புத்தி, ஒட்டுமொத்த ஈஸ்வர மனம். அப்ப அந்த நிலையில வரக்கூடிய அகங்காரம் என்ன? இங்க தனி மனதில நானுங்கிற அகங்காரம் எங்க வந்து மாட்டுது? தன்னை இந்த பாடி மைண்டா மாட்டிக்கிட்டு இருக்கு. தனி அகங்காரம் நானுங்கிற ஈகோ, அது மட்டும் பாடி மைண்டோட நிக்கிறது இல்லை. இந்த நானுங்கிற ஈகோ, நான் கலெக்டர் டாக்டருங்கிற அளவுக்கு போயிடுது. ஆனா காஸ்மிக் இன்டெலெக்ட்ல வர்ற நானுங்கிற ஈகோ எங்க போய் டச் பண்ணும்? அந்த சைத்தன்யத்தை டச் பண்ணும். ஏன்னா சைத்தன்யம் தான் தன்னை கண்ணாடியில பார்த்து நான் சொல்ல முடியும். வேற யாரு கண்ணாடியில பார்த்து நான் சொல்றதுக்கு இன்னொரு மனுஷன் ஏது, இன்னொரு உருவம் ஏது? ஒரே அறிவு தான் இருக்கு. அது தன்னை பார்த்து பிரதிபிம்பிக்கிறதுக்கு காஸ்மிக் பாடிய, காஸ்மிக் மிரரை யூஸ் பண்ணுது அப்படின்னு இப்ப புரிஞ்சுக்குங்க. இவ்வளவு நாள் புரிஞ்சுக்கலன்னா இப்ப புரிஞ்சுக்குங்க. அந்த காஸ்மிக் மிரரே நான் தான். காஸ்மிக் மிரர்ன உடனே திருப்பி வெளியே போயிடக்கூடாது, அப்பயும் டுவாலிட்டிக்குள்ள போக கூடாது. ஏதோ நமக்கு வேலா வெளியே ஈஸ்வரன் இருக்கான்ட்டு நீங்க உங்களை ஜீவன்கிற அபிமானத்தை விட்டா நீங்களே தான் ஈஸ்வரன்ங்கிறது அடுத்த ஏழாம் அறிவு பரிமாணத்துக்குள்ள நீங்க நுழைய முடியும். அது நுழையறதுக்கு உங்களுக்கு இது புரியணும். இந்த பாடம் புரிஞ்சாதான் அந்த ஏழாம் அறிவு பரிமாணத்துக்குள்ள போக முடியும். அப்ப மாயை என்னும் உபாதியுடன் தொடர்புடைய சிதாபாசனே ஈஸ்வரன் என்பது வியாபகார நிலையில்தான் சத்தியம். ஆனா வியாபகாரிக ஈஸ்வரன் மற்றும் பாரமார்த்திக பிரம்மம் ஆகியவற்றின் இந்த வேறுபாடுகளை நீங்கள் நன்கு உணர்ந்து கொண்டால் பாரமார்த்திக நிலையில் ஈஸ்வரன் கூட கிடையாது, பிரம்மம் மாத்திரம் இருக்கு. அதுதான் தூய அறிவு. அங்க வந்து அது சுயம் பிரகாசமா ஒளி வீசிக்கிட்டு இருக்கு. அந்த நிலை வந்து ஒரு உயர்ந்த பரிமாணம். அந்த நிலையை அட்டைன் பண்றதுக்கு தான் ஈஸ்வர நிலையில ஈஸியா முடியும். தனித்துவமான ஜீவ அபிமானம் இருக்கிற வரைக்கும் நடக்கவே நடக்காதுங்கிறதையும் இந்த ஸ்லோகத்தின் வழியா புரிஞ்சுக்குங்க. இது வந்து ஸ்லோகம் 156. இந்த 156 நம்ம இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். அடுத்த திங்கட்கிழமை 157 தொடரலாம். நேரம் கருதி வகுப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி. ஓம் தத்சத்.